From the Conference Center at Temple Square in Salt Lake City, this is the 184th Semiannual General Conference of the Church of Jesus Christ of Latter-day Saints, with speakers selected from the general authorities and general officers of the church, and music for this session by the Mormon Tabernacle Choir. This broadcast is furnished as a public service by Bonneville Distribution. Any reproduction, recording, transcription, or other use of this program without written consent is prohibited. President Dieter F. Uchtdorf, Second Counselor in the First Presidency of the Church, will conduct this session.
Brothers and sisters,
சகோதர சகோதரிகளை, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையின் 184வது அரையாண்டு பொது மாநாட்டின் 4ஆம் கூட்டத்துக்கு உங்களை வரவேற்கின்றோம். இம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கிற தலைவர் மான்சன் நான் இதை இக்கூட்டத்தை நடத்த கேட்டுக்கொண்டார். உலகம் எங்கிலும் வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் அல்லது செய்கை கோல் ஒளிபரப்பு மூலம் இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்கும் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலையில் வருகை தந்திருக்கும் புது அதிகாரிகளையும் புது ஆளுநர்களையும் பாராட்டுகிறோம். இம்மாநாட்டின் இசை மார்க் வில்பர்க் மற்றும் ஆண்ட்ரூ ஹான்ஸ்வர்த் வழிநடத்தில் கீழே கிறிஸ்டின்சன் ஆர்கன் வாசிக்க மர்மன் டேபர்நாக்கின்ஸ் செய்திக்குழு குழுவில் வழங்கப்படும். சிங் பிரைசன் பாடி தொடங்கி முழு கூட்டத்தை தொடங்கும். இப்பொழுது ஆரம்ப ஜெபம், பின்னர் 76 மூப்பர் டான் ஹார் என்க்ளர்ஸ் ஏற்படக்கப்படும். அதன் பின் சேர்ந்து குழு பிரைஸ் டு த மேன் பாடுவார்.
Our dear, kind Heavenly Father,
இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். எங்கள் மேலிருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு உம்மிடத்தில் நன்றி கூறுகிறோம். இந்த மாநாட்டின் போதும் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய இரட்சகரின் மீட்பிற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நித்திய குடும்பத்திற்காகவும் மற்றும் மீட்பிற்காகவும் நன்றி கூறுகிறோம். எங்களுடைய தீர்க்கதரிசி தாமஸ் எஸ் மான்சனுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய சபையின் தலைவர் ப்ராஃபட் ஜோசப் ஸ்மித்துக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் ஒரு ஆசீர்வாதம் எங்கள் மேலே இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இங்கே பேசுகிறவர்கள் அனைத்திற்கும் ஆவியானவர் தாமே வழி நடத்தி, இங்கே இருக்கும் உலகத்தில் இருக்கும் ஏழ்மைப்பட்ட மக்களுக்கு நீர் தானே உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். இங்கிருக்க சபையின் தலைவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே, உலகம் ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம்.
We ask these favors and blessings
in the காரியங்களை நாங்கள் முதலே குமாரன இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம். ஆமீன்.
Peace.
We will now be pleased to
இப்பொழுது நாம் பிரதான தலைமையின் முதலாம் ஆலோசகர் தலைவர் ஹென்றி பி ஐரிங் பேச கேட்க மகிழ்வோம். அவரை தொடர்ந்து பன்னீர் அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் ரசல் எம் நெல்சன் பேசுவார். பின்பு இளம் பெண்களின் பொது தலைவரின் முதலாம் ஆலோசகர் சகோதரி கிரேஸ் எல் மக்னானி நம்முடன் பேசுவார்.
வாழ்க்கையின் மிகவும் அவசியமான கேள்விகளுக்கு பதில்களை பெற மனித நியாயமும் தெளிவான சிந்தனையும் போதுமாய் இருப்பதில்லை. தேவனிடமிருந்து நமக்கு வெளிப்பாடு தேவை. நாம் எல்லோருமே தேவனிடமிருந்து அன்பையும் ஒளியும் உணர்வோம் என்பது இன்று நமக்கான நம்பிக்கையாக இருக்கிறது. நமது அன்பான பரலோக பிதாவிடமிருந்து அந்த சொந்த வெளிப்பாட்டின் ஆசீர்வாதத்திற்காக ஒரு அவசிய தேவையை உணர்கிற அநேகர் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு போராடி கொண்டிருக்கும் ஊழியக்காரரை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பதை அறிந்து கொள்ள அது ஒரு வேண்டுதலான ஜெபமான ஊழிய தலைவர்களுக்கு இருக்கலாம். உலகத்தில் போர் தாக்கத்தின் ஒரு இடத்திலுள்ள ஒரு தகப்பனுக்கு அல்லது தாய்க்கு அவர்கள் அங்கேயே தங்க வேண்டுமா அல்லது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நகர வேண்டுமா என்பதை அறிய அவசியம் இருக்கலாம். காணாமற் போன ஒரு ஆட்டை காப்பாற்ற கர்த்தருக்கு எவ்வாறு உதவும் என்பதை தெரிந்து கொள்ள இன்று நூற்றுக்கணக்கான பிணைய தலைவர்களும் ஆயர்களும் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். சபைக்கும் குழப்பத்திற்கும் உலகத்திற்கும் கர்த்தர் என்ன பேச வேண்டும் என்பதை தீர்க்கதரிசி அறிந்து கொண்டு சொல்லுவார். வாழ்க்கையின் மிகவும் அவசியமான கேள்விகளுக்கு பதில்களை பெற மனித நியாயமும் தெளிவான சிந்தனையும் போதுமாயிருப்பதில்லை என நாம் அனைவரும் தெரியும். தேவனிடமிருந்து நமக்கு வெளிப்பாடு தேவை. மன அழுத்தத்தின் ஒரு நேரத்தில் ஒரே வெளிப்பாடு நமக்கு போதுமானதாக இருக்காது. ஒரு நிலையான புதுப்பிக்கப்பட்ட ஊற்று நமக்கு அவசியம். ஒரு ஒளிவீச்சும் ஆறுதலும் மற்றும் போதாது. தேவனிடம் உரையாடுவதின் தொடர்ந்து வரும் ஆசீர்வாதங்கள் நமக்கு அவசியம். அது உண்மை என்பதை அறிந்து கொண்ட ஒரு இளம் வாலிபனிடமிருந்து சபையின் ஸ்தாபனம் துளிவிட்டது. எந்த சபையில் சேருவது என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்பது இளம் ஜோசப் ஸ்மித்துக்கு தெரியும். அவரால் முடிவென யாக்கோபு புத்தகம் சொல்லியபடி தேவனிடத்தில் கேட்டார். மரங்கள் அடர்ந்த ஒரு தோப்பில் பிதாவாகிய தேவனும் அவருடைய நேசகுமாரனும் தோன்றினார்கள். கேள்விக்கான பதில்கள் ஜோசப்பின் தீர்மானிக்கும் திறனுக்கு அப்பால் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சபையை ஸ்தாபிக்க மட்டுமே அப்போது அவர் அழைக்கப்படவில்லை. தேவனிடமிருந்து வரும் வெளிப்பாடு தொடர்ந்திருக்க பரிசுத்த ஆவியை அழைக்கவே அது மறுஸ்தாபிக்கப்பட்டது. இந்த வழியில் மெய்யான சபையை அடையாளம் காணும் குறியை தலைவர் பாய்ட் கே பேக்கர் விவரிக்கிறார். வெளிப்பாடுகள் சபையில் தொடர்ந்திருக்கின்றன. சபைக்காக தீர்க்கதரிசி அதை பெறுகிறார். தலைவர்கள் அவருடைய பிணையத்திற்காக மற்றும் ஊழியத்திற்காக அல்லது அவருடைய குழுமத்திற்காக பெறுகிறார்கள். அவருடைய தொகுதிக்காக 1000, அவருடைய குடும்பத்திற்காக தகப்பனும் பெறுகிறார்கள். ஒரு தனி மனிதன் தனக்கான வெளிப்படுதலை தானே பெறுவான். நாம் தனிப்பட்ட வெளிப்பாட்டை பெறும்போது வெளிப்பாட்டின் அற்புதமான நடைமுறை ஆரம்பமாகிறது. லேகியின் குமாரனாகிய நேர்ந்த நேஃபியை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். அவனுடைய தகப்பனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. மனக்குழப்பத்தின் விளைவு என லேகியின் சொப்பனத்தை நேஃபியின் குடும்பத்தினர் மற்றும் மற்றவர்கள் நோக்கினார்கள். வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கான அவர்களுடைய பயணத்தின் போது தேவனின் வார்த்தைகள் அடங்கிய தகடுகளை அவர்கள் எடுத்து போகும்படியாக எருசலேமிற்கு திரும்பி போகும் பயங்கரமான அபாயத்தை பற்றியும் அந்த சொப்பனத்தில் தேவனின் கட்டளை இருந்தது. எருசலேமிற்கு திரும்பி போக நேஃபியின் தகப்பன் அவர்களை கேட்டபோது அவனின் துணிவான அறிக்கையை நாம் எப்பொழுதும் குறிப்பிடுகிறோம். நான் போய் கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை செய்வேன் என்ற வார்த்தைகளை நீங்கள் அறிவீர்கள். இந்த வார்த்தைகளை நேஃபி பேசுவதை லேகி கேட்டபோது அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் என வேதம் சொல்லுகிறது. அவனுடைய தகப்பனின் சொப்பனம் தேவனிடமிருந்து வந்த சத்தியத்தின் வார்த்தை என்பதை உறுதிப்படுத்தும் வெளிப்பாட்டுடன் நேஃபி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தால் அவன் மகிழ்ச்சி அடைந்ததான். நான் போய் ஏன் என் தகப்பன் செய்ய சொன்ன காரியங்களை செய்வேன் என நேஃபி சொல்லவில்லை. மாறாக நான் போய் தேவன் கட்டளையிட்ட காரியங்களை செய்வேன் என அவன் சொன்னான். உங்களுடைய சொந்த குடும்பங்களில் உங்களுடைய அனுபவத்திலிருந்து ஏன் லேகி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் என உங்களுக்கு தெரியும். நிச்சயப்படுத்தும் வெளிப்பாட்டை நேஃபி பெற்றான் என்பதை அறிந்திருந்ததில் அவனுடைய மகிழ்ச்சி கிடைத்தது. ஒரு இளம்பிராய பிள்ளை எப்பொழுது வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்றது அநேக பெற்றோர்களுக்கு குடும்ப விதிகள் இருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்பு ஒரு பிள்ளை செய்ததை போல ஒரு பிள்ளை சமீபத்தில் வீட்டை விட்டு போன போது தனக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டை வைத்ததும் இல்லாது வீட்டில் கற்றுக்கொண்ட ஓய்வு நாளுக்கும் அப்படி செய்ததை பெற்றோர் அறிந்த போது அவர்களின் மகிழ்ச்சி அவர்கள் கொண்ட மகிழ்ச்சியை பற்றி நினைத்து பாருங்கள். ஒரு பெற்றோரின் வழிபாடு அது பிள்ளையிடம் தொடர்கிற தனிப்பட்ட வழிபாட்டில் அதன் நிலையான பலனை கொண்டிருக்கிறது. வெளிப்பாட்டின் அந்த கொள்கையை என் தாய் அறிந்திருக்கக்கூடும். ஒரு வாலிபனாக இரவில் தாமதமாக வீட்டிற்கு வரும்போது பின் கதவை சத்தமில்லாமல் நான் அடைப்பேன். என்னுடைய அறைக்கு போகிற வழியில் என் தாயின் படுக்கையறை தாண்டி போக வேண்டும். ஆயினும் அவருடைய பாதி திறந்த கதவு வழியாக சத்தமில்லாமல் நான் நடந்து போனாலும் மெல்லிய சத்தத்தில் என் பெயர் அழைக்கப்படுவதை நான் கேட்பேன். ஹால், ஒரு நிமிடம் இங்கே வா. நான் போய் அவருடைய படுக்கையின் ஓரத்தில் அமருவேன். அறை இருட்டாயிருக்கும். நீங்கள் கவனித்தால் அது வாழ்க்கையின் ஒரு நட்பின் உரையாடல் என நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் நான் எனது கோத்திரப்பிதா ஆசீர்வாதத்தின் கையெழுத்து பிரதியை படிக்கும்போது நான் உணர்கிற அதே வல்லமையுடன் அவர் சொன்னது இந்த நாளில் என் மனதில் திரும்ப வருகிறது. அந்த இரவுகளில் எனக்காக அவர் காத்திருந்த போது ஜெபத்தில் அவர் எதை கேட்டிருப்பார் என்று எனக்கு தெரியாது. அதில் பாதி என்னுடைய பாதுகாப்பாயிருக்கும் என நான் நினைக்கிறேன். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பு கோத்திரப்பிதா செய்கிறதை போல அவர் ஜபித்திருப்பார் என்பது நிச்சயம். அவருடைய வார்த்தைகள் அவருடையதாக அல்லது தேவனின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்பவரின் வார்த்தைகளாக வரும் என்று அவர் ஜபிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களுக்காக என்னுடைய தாயின் ஜபங்கள் என்னுடைய தலையின் மேலே பதிலளிக்கப்பட்டது. அவர் ஆவியின் உலகத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார். தேவனின் கட்டளைகளை பற்றி அவரது ஆலோசனைக்கு செவி கொடுக்க அவர் கேட்டபோது நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதில் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் என்பது நிச்சயம். நான் செய்வேன் என அவர் நம்பிக்கைகளை நான் போய் செய்ய முயற்சித்தேன். சபையில் பிணைய தலைவர்களிடமும் ஆயர்களிடமும் அதே அற்புதமான தொடர்ந்து வரும் வெளிப்பாட்டை நான் கண்டிருக்கிறேன். வெளிப்பாட்டில் குடும்ப தலைவர்களுக்கும் அதுவே உண்மை. உறுதிப்படுத்தும் வெளிப்பாட்டை பெற நடத்தப்படுகிறவர்களை பொறுத்து வெளிப்பாட்டின் மதிப்பு இருக்கிறது. 1976 ஐடஹோவில் டீட்டான் அணை உடைந்ததன் விளைவில் வெளிப்பாட்டின் அற்புதத்தை நான் கண்டேன். என்ன நடந்தது என்பது உங்களில் அநேகருக்கு தெரியும். ஆனால் நமக்கு முன்னிருக்கும் காலத்தில் ஒரு பிணைய தலைவரின் மூலமாக கொடுக்கப்படுகிற தொடர்ந்து வரும் வெளிப்பாட்டின் எடுத்துக்காட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கும். அவருடைய வீடுகள் அழிந்து போனதால் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். நிவாரண முயற்சிகள் வழிநடத்துதல் ஒரு உள்ளூர் பிணைய தலைவர் மேலே விழுந்தது. அந்த அழிவுக்கு பின்னர் சில நாட்களில் நான் ரிக்ஸ் கல்லூரியில் ஒரு வகுப்பறையில் இருந்தேன். நாட்டின் பேரிழப்பின் கூட்டு நிறுவனத்திலிருந்து ஒரு தலைவர் வந்து சேர்ந்தார். ஆயர்களையும் பிற மத போதகர்களையும் பிணைய தலைவர்கள் கூட்டிச் சேர்ந்து வைத்திருந்து ஒரு பெரிய அறைக்குள் அவரும் அவருடைய தலைமை உதவியாளர்களும் வந்தார்கள். உயிர் பிழைத்த அநேகர் உதவி அழைக்கப்பட்டு நான் தலைவராக இருந்த கல்லூரி வளாகத்தில் அவர்களை தங்க வைத்திருந்தபடியால் நானும் அங்கிருந்தேன். கூட்டம் ஆரம்பித்த போது பேரிழப்பின் கூட்டு நிறுவனத்திலிருந்து வந்த ஒரு பிரதிநிதி எழுந்து என்ன செய்யப்பட வேண்டும் என அதிகார துணியிலே சொல்ல ஆரம்பித்தார். அத்தியாவசியமான அவர் சொன்ன 5 அல்லது 6 பணிகளை பட்டியலிட்ட பின்பு பிணைய தலைவர்கள் அமைதியாக சொன்னார், அதை நாங்கள் ஏற்கனவே செய்துவிட்டோம். சில நிமிடங்களுக்கு பிறகுவே பின் பேரிழப்பின் கூட்டு நிறுவனத்தின் பிரதிநிதி சொன்னார், சிறிது நேரம் நான் அமர்ந்து அதை கவனிக்கலாம் என நினைக்கிறேன். அவர்கள் செய்ததை பற்றி ஆயர்களும் மூப்ப குடும்ப தலைவர்களும் அறிக்கை அளிக்கும்போது அவரும் அவருடைய உதவியாளர்களும் கவனித்தார்கள். குடும்பங்களை கண்டுபிடிக்கவும் அவர்களுக்கு உதவும் அறிவுரைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது செய்ய வேண்டியதை பற்றி அவர்கள் உணர்த்தப்பட்டதை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். மக்களுக்கு ஆனால் அவர்களின் அன்பை தவிர எந்த உணர்ச்சிகளை காட்டுவதிலும் அவர்கள் அனைவரும் மிக களைப்படைத்திருந்தார்கள். ஒரு சில இறுதி வழிகாட்டுதல்களை ஆயர்களுக்கு பிணைய தலைவர்கள் கொடுத்தார். அடுத்த அறிக்கைக்காக அடுத்த நாள் காலையில் ஒரு நேரத்தை அவர் அறிவித்தார். அடுத்த நாள் காலை அறிக்கை நேரத்திற்கு 20 நிமிடங்களுக்கு முன்னமே பேரழைப்பின் கூட்டு நிறுவனத்தின் பிரதிநிதி வந்து சேர்ந்தார். நியமிப்புக்கான கூட்டு நேரமான ஆரம்பமானது. தலைவரே, நானும் என் அணியின் அங்கத்தினர்களும் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என அமைதியாக பிணைய தலைவருடன் கேட்டதை நான் கேட்டேன். அந்த மனிதன் கண்டதை உலகம் முழுவதிலும் உள்ள வேதனை மற்றும் சோதனை நேரங்களில் நான் கண்டிருக்கிறேன். தலைவர் பேக்கர் சொன்னது சரி. அவர்களுடைய சொந்த ஞானத்திற்கும் திறமைகளுக்கும் மேலாக அவர்களுடைய உயர்ந்த பிணைய தலைவருக்கு தொடர்ந்து வரும் வெளிப்பாடு வருகிறது. அதற்கும் அப்பால் ஒரு குறைவுள்ள மனிதனுக்கு பரிசுத்தாவியின் மூலமாக தேவனிடமிருந்து அவருடைய கட்டளைகள் வருகிறதென ஒரு உறுதிப்படுத்தும் சாட்சியை தீர்க்கதரிசி வழிநடத்தியவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் மனத்தால் உணர்த்தப்பட்ட தலைவர்களை பின்பற்ற அழைக்கப்பட்ட நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு இளம் வாலிபனாக மூப்பர் குடும்ப தலைவருக்கு ஆலோசகராக நான் அழைக்கப்பட்டேன். அப்படியே 2 சேகர தலைவர்களுக்கும் சபையின் ஒரு தலைமை ஆயருக்கு ஆலோசகராகவும் 12 அப்போஸ்தலர் குழுமத்தின் ஒரு அங்கத்தினராகவும் சபையின் 2 தலைவர்களுக்கு ஆலோசகராகவும் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அவர்களுடைய வழிபாடு கொடுக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு பின் வந்தவர்கள் திடப்பட்டதையும் நான் பார்த்திருக்கிறேன். நாம் யாவருமே இயங்கிக் கொண்டிருக்கிற ஏற்றுக்கொள்ளுதலின் அந்த தனிப்பட்ட வெளிப்பாடு எளிதாக வருவதில்லை, கேட்பவர்களுக்கும் எளிதாக வருவதில்லை. தேவனுடைய அத்தகைய சாட்சிகளை இந்த தரத்தை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். நாம் யாவருக்கும் செய்ய வேண்டிய தனிப்பட்ட வெளிப்பாட்டை நாடிக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இது ஒரு வழிகாட்டு. சகல மனுஷரிடத்திலும் விசுவாசத்தின் வீட்டாரிடத்திலும் உன்னுடைய உள்ளங்கள் தயாளம் நிறைந்ததாயிருக்கட்டும். உனது சிந்தனைகள் நிற்காமல் நம்மை சிங்காரிக்கட்டும். பின்னர் உனது தன்னம்பிக்கை தேவனின் பிரசன்னத்தில் பலப்படுத்தும். ஆசாரியத்துவத்தின் கோட்பாடு வானத்திலிருந்து பனியைப் போல உனது ஆத்மாவின் மீது பொழியும். பரிசுத்தாவியானோர் உன்னுடைய நிரந்தர சிநேகராயிருப்பார். இந்த வாக்கியத்திலிருந்து நாம் யாவரும் இந்த ஆலோசனையை எடுத்துக்கொள்கிறேன். தேவனின் தீர்க்கதரிசிக்காக நீங்கள் பெரும் அன்பின் உணர்வை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சபையில் நான் எங்கு சென்றாலும் அந்நேரத்தில் யார் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் எப்பொழுதும் நீங்கள் சபை தலைமை சகலத்திற்கு செல்வீர்கள். தீர்க்கதரிசியை நாங்கள் எவ்வளவாக நேசிக்கிறோம் அவரிடம் தயவு செய்து சொல்வீர்களாக அங்கத்தினர்கள் கேட்பார்கள். சில நேரங்களில் நாம் போற்றுகிற புகழ்பெற்றவர்களுடன் நாம் கொண்டிருக்கின்ற அது மனித வழிபாட்டிற்கும் அல்லது உணர்வுகளுக்கும் மேலானது. இது தேவனிடம் உள்ளிருந்து வந்த வரம். கர்த்தரின் தீர்க்கதரிசியாக அவருடைய அலுவலகத்தில் அவர் பேசும்போது அதன் உறுதிப்படுத்தும் வெளிப்பாட்டின் வரத்தை எளிதாக நீங்கள் பெறுவீர்கள். அவருக்காக பேசுபவர் யாராயிருந்தாலும் அவரிடத்தில் கர்த்தர் கொண்டிருக்க அன்பை நீங்கள் உணருவீர்கள். தொடர்ந்து உணர இது எளிதாயிருப்பதில்லை. ஏனெனில் மக்களால் ஏற்றுக்கொள்ள கடினமாயிருக்கிற ஆலோசனையை கொடுக்கும்படியாக கர்த்தர் அடிக்கடி அவருடைய தீர்க்கதரிசிகளை கேட்கிறார். தவறுகளை செய்யவும் தேவனிடமிருந்து அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசியை சந்தேகிக்கவும் நமது ஆத்மாக்களுக்கு எதிரானவும் முயற்சி அளிப்பான். உறுதிப்படுத்தும் வெளிப்பாட்டுடன் இயேசு கிறிஸ்துவின் ஒரு தாழ்மையான சீஷரை பாதுகாக்க பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு ஒரு மென்மையான இருதயத்தை தொடுகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சிறிய பட்டணத்தில் ஒரு மனிதனின் மேல் பரிசுத்த முத்திரிக்கும் வல்லமையை அருள் தீர்க்கதரிசியனை அனுப்பினார். மூத்த அப்போஸ்தலரான பேதுருவுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வல்லமை யார் பெறுவார்கள் என்பதை தீர்மானிக்க தேவனின் தீர்க்கதரிசியின் மட்டுமே திறவுகோல் இருக்கிறது. அதே முத்திரைக்கும் வல்லமையை நான் பெற்றிருந்தேன். ஆனால் சபையின் தலைவரின் வழிநடத்தலின் கீழ் மட்டுமே மற்றவர்களுக்கு நாம் அதை அருள முடியும். ஆகவே சால்லேக் பட்டணத்திலிருந்து அதிக தொலைவில் இருந்த ஒரு ஜெப கூட்டத்தில் முத்திரைக்கும் வல்லமையை பெற தீர்க்கதரிசியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் மேல் நான் என் கைகளை வைத்தேன். ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் மண்ணை உழுத அடையாளங்கள் அவருடைய கைகளில் காணப்பட்டன. அவருடைய சிறிய மனைவி அவருக்கு பக்கத்தில் அமர்ந்தார். பல ஆண்டுகளாக அவருடைய கணவரோடு உழைத்த அடையாளங்கள் அவரிடத்திலும் காணப்பட்டன. இந்த நேரத்தில் பூமியில் அனைத்து ஆசாரியத்துவ திறவுள் கோள்களையும் தரித்திருக்கிற அதிகாரமுடைய பொறுப்புடைய தீர்க்கதரிசியின் பெயரை சொல்லி அவருடைய பிரதிநிதியாக முத்திரைக்கும் வல்லமையை நான் அருளுகிறேன் என்று தீர்க்கதரிசி கொடுத்த வார்த்தைகளை நான் பேசினேன். பின்னர் அவருடைய பெயரை நான் கொடுத்தேன். பின்னர் முத்தரிப்பவராக அவர் ஊழியம் செய்ய போகிற ஆலயத்தின் பெயரை கொடுத்தேன். அவரது மனைவியின் கன்னங்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவருடைய மனைவி அழுது கொண்டிருந்ததை நான் கண்டேன். அவர்கள் மனம் அமைதி அடைய நான் காத்திருந்தேன். அவள் எழுந்திருந்து என்னை நோக்கி வந்தாள். அவள் நிமிர்ந்து பார்த்து தயங்கும்படி நான் சந்தோஷமாக இருப்பதாகவும் துக்கப்படுவதாகவும் அவள் சொன்னாள். அவளுடைய கணவரோடு ஆலயத்திற்கு போக அவள் மிக சந்தோஷப்படுவதாக அவள் சொன்னாள். ஆனால் ஒரு பொறுப்புக்காக மிக மகிமையான பரிசுத்தமான ஒன்றிற்கு தேவன் அவரை தேர்ந்தெடுப்பதால் இப்பொழுது நான் போகக்கூடாதென அவள் தான் போகக்கூடாதென அவள் உணர்வதாக அவள் சொன்னாள். அவளுக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாததால் அவளுடைய ஆலய துணையாக அவள் இருக்க தகுதி இல்லாததாக உணர்வதாக அவள் சொன்னாள். அவளுடைய ஆவிக்குரிய வல்லமையினால் அவள் ஆலய துணையாக இருப்பதில் அவளுக்கு அவளுடைய கணவர் கௌரவிக்கப்படுவார் என்பதே என்று நான் உறுதி அளித்தேன். அவருடைய மொழியை சிறிதாக நான் புரிந்து கொண்டதில் பூமியில் உள்ள கல்விக்கும் அப்பால் தேவன் அவளுக்கு வெளிப்படுத்துவார் என நான் அவளிடம் கூறினேன். அவள் நேசிக்கிற கணவருக்கு ஒரு இறைத்தன்மையின் நம்பிக்கையை தேவன் கொடுத்தார் என பரிசுத்தாவியின் வரத்தால் அவர் அறிந்தார். அந்த முத்திரிக்கும் வல்லமையை கொடுக்கும் திறவுகோள்கள் அவர் ஒருபோதும் அறிந்திராத ஒரு மனிதனால் தரிசிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேவரின் ஜீவிக்கிற தீர்க்கதரிசி என அவருக்கே தெரியும். அவருடைய கணவனின் பெயரின் மேல் தீர்க்கதரிசி ஜெபித்தார் என எந்த ஜீவிக்கிற சாட்சியாலும் சொல்லப்படாமலே அவருக்கு தெரியும். தேவன் பதிலளித்தார் என அவர் அறிவார். அவருடைய கணவர் நடத்தப்போகிற நியமங்கள் செலஸ்டியல் ராஜ்யத்தில் நித்தியத்திற்கும் மக்களை முத்தரிக்கும் என அவருக்கு தெரியும். பேதுருவுக்கு கர்த்தர் செய்த வாக்கு தத்தம் சபையில் இன்னமும் தொடர்கிறது என அவர் மனதிலும் இருதயத்திலும் நிச்சயப்படுத்தினார். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். தேவனிடந்து வந்த வெளிப்பாட்டால் அது அவருக்கு தெரியும். நமது ஆரம்ப இடத்திற்கே போவோம். வெளிப்பாடுகள் சபையில் தொடர்ந்து இருக்கின்றன. சபைக்காக தீர்க்கதரிசி அதை பெறுகிறார். அவருடைய பிணையத்திற்காக, அவருடைய ஊழியத்திற்காக அல்லது அவருடைய குடும்பத்திற்காக தலைவரும், அவருடைய தொகுதிக்காக ஆயரும், அவருடைய குடும்பத்திற்காக தகப்பனும், தனக்காக தானேவும் பெறுகிறார்கள். அது மெய்யானது என்று எனது சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். பரலோக பிதா உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் பெயர்களை அறிந்திருக்கிறார். தேவனுடைய குமாரனும் நமது மீட்பனுமாக இயேசுவே கிறிஸ்து உங்களுடைய புரிந்து கொள்ளும் ஆற்றலுக்கும் அப்பால் அவர் உங்களை நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக அவருடைய பிள்ளைகள் மேல் வெளிப்பாட்டை தேவன் பொழிகிறார் என்று தாமஸ் எஸ் மான்சன் இருக்கிற பூமியில் உள்ள அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் பேசுகிறார். பூமியில் ஆசாரியத்துவத்தின் சகல திறவுகோள்களையும் அவர் தடுத்திருக்கிறார். பிரயோகப்படுத்துவதற்காக நான் சாட்சி அளிக்கிறேன். அவருக்காக பேச தேவனால் அழைக்கப்பட்டவர்களின் வார்த்தைகளை இந்த மாநாட்டில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதும், மீண்டும் வீட்டிற்கும் போகும்போதும், பயணத்தில் உங்கள் பாதையை கண்டுபிடிக்கவும், என்றென்றைக்கும் ஒரு முத்திரைக்கப்பட்ட குடும்பமாக வாழவும், தேவையான உறுதிப்படுத்தும் வெளிப்பாட்டை நீங்கள் பெற நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆமென்.
உங்களுடைய உற்சாகம் அளிக்கும் செய்திக்காக தலைவர் ஐரிங் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய விசுவாசத்திற்கும் பக்திக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரின் தீர்க்கதரிசியாகவும் கர்த்தரின் சபைக்கு தலைவராகவும் தாமஸ் எஸ் மான்சனை ஆதரிக்கும்படியாக நேற்று நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டோம். ஒரு தீர்க்கதரிசிக்காக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என நாம் அடிக்கடி பாடுகிறோம். அதற்கு அர்த்தம் என்னவென்று உங்களுக்கும் எனக்கும் முழுமையாக புரியுமா? சுத்தமான, உண்மையான, எந்த சொந்த நோக்கமும் இல்லாத, முற்றிலும் உண்மையான ஆலோசனையாயிருக்கக்கூடிய கர்த்தருடைய தீர்க்கதரிசியை ஆதாரிக்கும் சிலாக்கியத்தை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். உண்மையில் ஒரு தீர்க்கதரிசியை எவ்வாறு நீங்கள் ஆதாரிப்பீர்கள்? சபையின் அதிகாரிகளை ஆதாரிக்கும் பரிசுத்தவான்களின் மேல் ஒரு முக்கியமான கடமை சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்படி செய்வது கைகளை உயர்த்துவதால் மட்டுமே அல்ல, ஆனால் செயலிலும் சத்தியத்திலும் இருக்கிறது என சபையின் தலைவராகுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தலைவர் ஜோசப் ஸ்மித் விளக்கினார். ஒரு தீர்க்கதரிசியை ஆதாரிக்க என்னுடைய மிக தனித்துவமான செயலை நான் நினைவு கூறுகிறேன். 1972 அப்போது 12 அப்போஸ்தலர் குழுமத்தின் தற்காலிக தலைவராயிருந்த ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பலுக்கு இருதயத்தில் அறுவை சிகிச்சை செய்ய ஒரு மருத்துவராகவும் இருதய சிகிச்சை நிபுணராகவும் எனக்கு பொறுப்பிருந்தது. அவருக்கு ஒரு கடினமான அறுவை சிகிச்சை அவசியமாயிருந்தது. ஆனால் இருதய கோளாறுடைய ஒரு 27 வயதான நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. அறுவை சிகிச்சைக்கு நான் சிபாரிசு செய்யவில்லை. அதை நான் தலைவர் கிம்பலுக்கும் பிரதான தலைமைக்கும் தெரிவித்தேன். ஆனால் பிரதான தலைமையால் அது ஆலோசனை அளிக்கப்பட்டதால் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள விசுவாசத்தில் தலைவர் கிம்பல் வலியுறுத்தினார். அவர் எவ்வாறு தன்னுடைய தலைவர்களை ஆதரித்தார் என்பதை அது காட்டுகிறது. இந்த தீர்மானம் என்னை நடுங்க வைத்தது. கர்த்தருக்கு நன்றி. அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. தலைவர் கிம்பலின் இருதயம் துடிக்க ஆரம்பித்த போது அது அதிக வல்லமையுடன் துடித்தது. அந்த கன நேரத்தில் இந்த மனிதன் ஒரு நாள் சபையின் தலைவராவார் என்ற பரிசுத்த ஆவியின் தெளிவான சாட்சி எனக்கு கிடைத்தது. விளைவு உங்களுக்கு தெரியும். 20 மாதங்களுக்கு பின்பு தலைவர் கிம்பல் சபையின் தலைவரானார். அநேக ஆண்டுகளாக அவர் துணிவும் தைரியமுமான தலைமையை அவர் கொடுத்தார். அப்போதிலிருந்து சபையின் தலைவர்களாக தலைவர்கள் எஸ்ரா டாப் பென்சன், ஹார்வர்ட் டபிள்யூ ஹண்டர், கார்டன் பி ஹிங்க்லியையும் இப்போது தாமஸ் எஸ் மான்சனையும் நாம் ஆதரிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர்கள் தீர்க்கதரிசிகள். எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, மறுசாபிதம் எதையாவது செய்கிறதா என்றால் அது தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டார் என்ற பழங்காலத்து புராணத்தை சிதறடித்துவதே. சத்தியத்திலிருந்து கூடுதலாக எதுவும் இருக்க முடியாது. ஆதாமிலிருந்து இன்றைய நாள் வரை எல்லா காலங்களிலும் தேவனுடைய சபையின் தலைவராக ஒரு தீர்க்கதரிசி நின்று கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தெய்வீகத்தையும் அவருடைய பூலோக ஊழியத்தையும் பற்றி தீர்க்கதரிசிகள் சாட்சியளிக்கிறார்கள். இந்த கடைசி கால தீர்க்கதரிசியாக தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தை நாம் கௌரவிக்கிறோம். சபையின் தலைவராக அவரை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் கௌரவிக்கிறோம். தீர்க்கதரிசிகளையும் மற்ற தலைவர்களையும் நாம் ஆதரிக்கும் போது பொது அதிகாரத்தின் சட்டத்தை நாம் செயலுக்கு கொண்டு வருகிறோம். ஏனெனில் அதிகாரமுள்ள ஒருவரால் நியமிக்கப்பட்டு அவனுக்கு அதிகாரம் உண்டென சபை அறிந்தும் சபை தலைவர்களால் வழிகாட்டப்பட்டு நியமிக்கப்பட்டொழிய போய் என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அல்லது என்னுடைய சபையை கட்ட யாரும் அனுமதிக்கப்பட மாட்டாது என கர்த்தர் சொன்னார். கர்த்தரின் சத்தத்தை கேட்க ஆவிக்குரிய கட்டளையை கைக்கொள்ள நாம் முயற்சிக்கும் போது அவருடைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக அது வருகிறதில் கர்த்தரின் சபையின் அங்கத்தினர்களாக இது நமக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறது. சரியான அதிகாரத்தால் கர்த்தரின் சபையின் எல்லா தலைவர்களும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த சபையில் எந்த தீர்க்கதரிசியும் அல்லது எந்த பிற தலைவர்களும் அவராகவே அல்லது அவளாகவே எப்போதுமே அழைக்கப்படுவதில்லை. எந்த தீர்க்கதரிசியும் எப்போதும் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை ஏற்படுத்தினேன் என கர்த்தர் சொன்னபோது அதை கர்த்தர் தெளிவுபடுத்தினார். எந்த நிலையிலும் சபை தலைவர்களுக்காக நீங்களும் நானும் வாக்களிப்பதில்லை. இருந்தும் அவர்களை ஆதரிப்பதன் சிலாக்கியத்துடன் நாம் இதை செய்கிறோம். கர்த்தரின் வழிகள் மனிதனின் வழியிலிருந்து வேறுபட்டது. மனிதர்களுக்கு வயதாகும் போது அல்லது முடியாதவர்களாகும் போது அவர்களை அலுவலகத்திலிருந்து வர்த்தகத்திலிருந்து வெளியேற்றுவது மனிதர்களின் வழி. ஆனால் மனிதர்களின் வழி ஒருபோதும் கர்த்தரின் வழியாயிருக்காது. அவர்களின் தீர்க்க தரிசன முன்னுரிமைகளை தாங்க நம்முடைய மிக சிறந்தவற்றை நாம் செய்யும்படியாக நாம் தீர்க்கதரிசிகளை ஆதரிப்பது ஒரு தனிப்பட்ட பொறுப்பு. நம்மீது சட்டபூர்வமாக இருக்கவும் கட்டப்பட்டவர்களாயிருக்கவும் ஒரு தீர்க்கதரிசியாக அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும்படியாக நமது ஆதாரித்தல் ஒரு ஆணையை போன்ற அறிகுறியாயிருக்கிறது. 26 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சபையின் தலைவரானார். பின்னர் மூப்பர் ஜார்ஜ் ஆல்பர்ட் ஸ்மித் சொன்னார், நமது கைகளை உயர்த்தும் போது நாம் செய்கிற கடமையின் பொறுப்பு மிக பரிசுத்தமான ஒன்று. நாம் நம் வழிகளில் அமைதியாக போவோம். கர்த்தரின் தீர்க்கதரிசி இந்த பணியை நடத்தி செல்வதற்கு விருப்பமுள்ளவர்களாயிருக்கிறோம் என்பது அதற்கு அர்த்தமல்ல. ஆனால் நாம் அவருக்கு பின்னால் நிற்போம். நாம் அவருக்காக ஜெபிப்போம். அவருடைய நல்ல பெயரை நாம் காப்பாற்றுவோம். கர்த்தர் நடத்துகிறதை போல அவருடைய அறிவுரைகளை செயல்படுத்த நாம் முயற்சிப்போம் என்பது அதன் அர்த்தம். ஜீவிக்கிற கர்த்தர் அவருடைய ஜீவிக்கிற சபையை நடத்துகிறார். அவருடைய சபைக்கான அவருடைய சித்தத்தை அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நேற்று தாமஸ் எஸ் மான்சனை சபையின் தலைவராக ஆதரிக்க நாம் அழைக்கப்பட்ட பின்பு பிரதான தலைமையின் ஆலோசகர்களையும் 12 அப்போஸ்தலர்களின் குழுமத்தின் அங்கத்தினர்களையும் தீர்க்கதரிசிகளாகவும் ஞானதிருஷ்டிக்காரர்களாகவும் வெளிப்படுத்துபவர்களாகவும் ஆதரிக்கவும் நமக்கு சிலாக்கியம் இருந்தது. தேவனின் தீர்க்கதரிசிகளாக 15 மனிதர்களை நாம் ஆதரிப்பதை பற்றி நினைத்து பாருங்கள். இந்த காலங்களில் மனிதனின் மேல் எப்போதுமே அருளப்பட்ட சகல ஆசாரியத்துவ திறவுகோள்களையும் அவர்கள் தரித்திருக்கிறார்கள். பரிசுத்த அப்போஸ்தலத்துவத்திற்கு 15 மனிதர்களின் அழைப்பு சபையின் அங்கத்தினர்களாக நமக்கு பெரிய பாதுகாப்பை வழங்குகிறது. ஏன்? இந்த தலைவர்களின் தீர்மானங்கள் ஒருமனதாக இருக்க வேண்டும். இணக்கத்தை கொண்டுவர 15 மனிதர்கள் மேல் எவ்வாறு பரிசுத்த ஆவி நகர்ந்து செல்லும் என்பதை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? அநேக காரியங்களை பற்றி வெவ்வேறு கருத்துகளுடன், கல்வியிலும் தொழிலிலும் வெவ்வேறு பின்னணிகளுடன் இந்த 15 மனிதர்களும் இருக்கிறார்கள். என்னை நம்புங்கள், இணக்கம் வந்தடையும் போது தீர்க்கதரிசிகளாக, ஞானதிருஷ்டிக்காரர்களாக, வெளிப்படுத்துபவர்களாக இந்த 15 மனிதர்களுக்கும் கர்த்தரின் சித்தம் என்னவென தெரியும். கர்த்தரின் சித்தம் நிறைவேறும்படியாக பார்க்க அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என அவர்கள் ஜெபிக்கும் போது இந்த 15 மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரின் ஜெபம் மாதிரியாக கொடுக்கிறது. அப்போஸ்தலரின் அலுவலில் அதிக மூத்த அப்போஸ்தலர் தலைமையை தாங்குகிறார். இந்த நடைமுறை வழக்கமாக சபையின் தலைவரின் அலுவலகத்துக்கு வயதான மனிதர்களை கொண்டு வருகிறது. கர்த்தரால் வழிநடத்தப்பட்டதை போல இது தொடர்பையும் அனுபவத்தின் முதிர்ச்சியையும் அனுபவத்தையும் அதிகமான ஆயத்தத்தையும் கொடுக்கிறது. இன்றைய சபை கர்த்தராலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. வேலையை குறைப்பதையும் ஆதரவையும் கொடுக்கிற ஆளுகையின் ஒரு குறிப்பிடத்தக்க நடைமுறையை அவர் வைத்தார். வயது அதிகமாகும் போது வரக்கூடிய தவிர்க்க முடியாத வியாதிகள் மற்றும் முடியாமையிலும் கூட இந்த நடைமுறை தீர்க்கதரிசன தலைமையை வழங்குகிறது. எந்த மனிதனும் சபையை வழி தவறி நடக்காதிருக்க சமநிலையையும் பாதுகாவலும் அதிகமாயிருக்கின்றன. ஒரு நாள் அவர்கள் உயர் ஆலோசனை குழுவில் இருக்க ஆயத்தமாயிருக்க மூத்த தலைவர்கள் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியின் அமர்ந்த சத்தத்தின் மூலமாக கர்த்தரின் குரலை எப்படி கேட்பதென்பதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய அநித்திய வாழ்க்கையின் முடிவுக்கு நெருங்கிக் கொண்டிருந்த தலைவர் எஸ்ட்ரோடெஃப் பென்சனுக்கு முதல் ஆலோசகராக ஊழியம் செய்து கொண்டிருந்த போது தலைவர் கார்டன் பி ஹிங்க்லி விவரித்தார். அவருடைய சபையின் ஆளுகைக்காக கர்த்தர் அமைத்த கொள்கைகளும் செயல்முறைகளும் எந்த சூழ்நிலைக்கும் பொருத்தமாயிருக்கிறது. தலைவருக்கு உடல் நலக்குறைவு அல்லது முழுமையாக செயல்பட இயலாமை வரும்போது சபையின் விவகாரங்களையும் நிகழ்ச்சிகளையும் நிர்வகிக்க உணர்த்துதல் மற்றும் வெளிப்பாட்டிற்கான உரிமையையும் சேர்த்து சபையின் ஆளுகை பற்றியும் தீர்க்கதரிசன வரத்தை பயன்படுத்துதலை பற்றியும் எந்த சந்தேகமும் கவலையும் இருக்கக்கூடாது என்பது முக்கியம். ஆசாரியத்துவ திறவுகோள்களை தரித்திருக்கவும், சபையை ஆள அதிகாரத்தையும் பொறுப்பையும் கொண்டிருக்கவும், அதன் நியமங்களை நிர்வகிக்கவும், அதன் கோட்பாட்டை விவரிக்கவும், அதன் வழக்கங்களை சாபிக்கவும் பராமரிக்கவும் பிரதான தலைமையும் பன்னிர அப்போஸ்தலர் ஆலோசனை குழுவும் அழைக்கப்பட்டு நியக்கப்பட்டிருக்கிறார்கள். தலைவர் ஹிங்க்லி தொடர்ந்தார், தலைவருக்கு உடல்நலக்குறைவு அல்லது அவருடைய அலுவலகத்தின் எல்லா கடமைகளிலும் முழுமையாக செயல்பட இயலாமை வரும்போது அவருடைய இரண்டு ஆலோசர்களும் பிரதான தலைமையின் ஒரு குழுமாக இணைக்கிறார்கள். தலைமையின் அன்றாட பணியை அவர்கள் தொடர்கிறார்கள். ஆனால் எந்த நிர்வாக முறையின் செயல்முறைகள், நிகழ்ச்சிகள் அல்லது கோட்பாடின் முக்கியமான சந்தேகங்கள் பிரதான தலைமை மற்றும் பன்னிருவரால் சேர்ந்த நோக்கத்தோடும் ஜபத்துடனும் கருத்தில் கொள்ளப்படும். கடந்த ஆண்டில் சபையின் தலைவராக 5 ஆண்டுகளின் மைல்கல்லை தலைவர் மான்சன் அடைந்தபோது அவருடைய 50 ஆண்டுகால அப்போஸ்தல சேவையை அவர் நினைவு கூர்ந்து இந்த அறிக்கையை கொடுத்தார். அப்பொழுது பெஞ்சமின் ராஜாவின் வார்த்தைகளை அவர் படித்தார். மொத்தத்தில் வயது நம் எல்லோரிடமும் அதன் கடமையை செய்கிறது. ஆயினும் நானும் உங்களை போல சரீரத்திலும் மனதிலும் சகலவித பலவீனங்களுக்கும் உட்பட்டவனாயிருந்தும் இந்த ஜனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு என் தகப்பனால் அபிஷேகப்படப்பட்டு இந்த ஜனத்தின் மீது ராஜாவாகவும் அதிகாரியாகவும் இருக்கும்படி கர்த்தரின் கரத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ளேன். எனக்கு கர்த்தர் அருளிய சகல ஊக்கத்தோடும் பலத்தோடும் உங்களுக்கு சேவை செய்ய அவருடைய இணையற்ற வல்லமையினால் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறேன். தலைவர் மான்சன் தொடர்ந்தார், நமக்கு வரக்கூடிய எந்த உடல்நலக்குறைவு இருந்த போதிலும், சரீரத்தில் அல்லது மனதில் எந்த பலவீனங்கள் இருந்த போதிலும், நமது முழு திறமையுடன் நாம் பணி செய்கிறோம். சபை நல்ல நிலையில் இருக்கிறதென்பதை நாம் உறுதி செய்கிறேன். இது எப்போதுமே நல்ல நிலையில் இருக்கிறதென்றும், எது வந்தாலும் கவலைப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ தேவையில்லை எனவும், பிரதான தலைமைக்கும் பன்னிருவர் குழுமத்திற்கும் அமைக்கப்பட்டிருக்கிற செயல் திட்டம் நமக்கு உறுதியளிக்கிறது. நாம் பின்பற்றுகிற, நாம் தொழுகிற, நாம் சேவிக்கிற நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் சுக்கானில் இருக்கிறார். தலைவர் மான்சன் அவர்களே, அந்த சத்தியங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வாழ்நாளின் எடுத்துக்காட்டுகளுக்காகவும் அர்ப்பணிப்பான சேவைக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஒருங்கிணைந்த உண்மையான நன்றியை உங்களுக்கு தெரிவிப்பதில் உலகமெங்கும் உள்ள சபை அங்கத்தினர்களுக்காக பேசுவதாக நான் எடுத்துக்கொள்ளலாமா? நாங்கள் உங்களை கௌரவிக்கிறோம், நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். எங்கள் கைகளை உயர்த்துவதால் மட்டுமல்ல, எங்களுடைய முழு இருதயத்தோடும் பிரதிஷ்டையின் முயற்சிகளோடும் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம். தாழ்மையுடனும் அக்கறையுடனும் எங்களுக்கு அன்பான தீர்க்கதரிசியே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.
Our Father in heaven loves all of his children.
நமது பரலோக பிதா தன் பிள்ளைகள் அனைவரையும் நேசிக்கிறார். தன் மகிழ்ச்சியின் திட்டத்தை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறார். ஆகவே தன் பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக தேவனின் நாமத்தில் செயலாற்ற வல்லமையுடனும் அதிகாரத்துடனும் நியமிக்கப்பட்ட தீர்க்க தரிசிகளை அவர் அழைக்கிறார். அவர்கள் நீதியின் தூதர்கள். இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது அளவில்லாத பாவ நிவர்த்தியின் வல்லமைக்கும் சாட்சிகள். அவர்கள் தேவராஜ்யத்தின் திறவுகோள்களை தரித்துக் கொண்டு இரட்சிக்கும் நியமங்களை நிறைவேற்றவும் அதிகாரம் அளிக்கிறார்கள். கர்த்தரின் உண்மையான சபையில் இந்த ஆசாரியத்தின் வல்லமையும் திறவுகோள்களும் பூமியில் ஒரு நேரத்தில் ஒருபோதும் ஒருவர் தவிர வேறு யாருக்கும் அருளப்படவில்லை. நாம் தலைவர் தாமஸ் எஸ் மான்சனை நமது தீர்க்கதரிசியாகவும் ஞான திருஷ்டிக்காரராகவும் வெளிப்படுத்தப்படுவராகவும் ஆதரிக்கிறோம். நமது சபை முழுவதும் வழிநடத்தவும் நெறிப்படுத்தவும் தேவ வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். தலைவர் ரூபன் ஜே ரூபக்லாக் விளக்கியது போல சபைக்காக வெளிப்படுத்துதல் பெற அல்லது சபையின் தற்போதைய கோட்பாடுகளை எவ்விதத்திலும் மாற்ற அவர் மட்டுமே உரிமை பெற்றிருக்கிறார். ஜீவிக்கிற தீர்க்கதரிசி பற்றி கர்த்தர் தன் சபையின் ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். நீங்கள் தனக்கு முன்பாக எல்லா பரிசுத்தலும் நடத்த அவர் பெறுகிறபடி உங்களுக்கு கொடுக்கிற அவரது அனைத்து வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கு செல்லிவிடுங்கள். ஏனெனில் முழு பொறுப்பேடும் விசுவாசத்தோடும் என் வாயிலிருந்து வந்தது போல அவரது வார்த்தைகள் பெறுவீர்கள். ஏனெனில் இவற்றை செய்வதால் நரகத்தின் வாசல்கள் உங்களுக்கு எதிராக நிற்காது. பரலோகத்தின் தெய்வீக நோக்கங்களுக்கு இசைவாக நமது தீர்க்கதரிசியை ஆதரித்து அவரது வார்த்தைகளின்படி வாழ தெரிந்து கொள்கிறோம். தலைவர் மான்சனின் ஆலோசகர்களையும் பன்னிரு அப்போஸ்தலர்களையும் குழுமத்தினரையும் தீர்க்கதரிசிகளையும் ஞான திருஷ்டர்களையும் வெளிப்படுத்துபவர்களாகவும் நாம் ஆதரிக்கிறோம். சபையின் தலைவருக்கு கீழ்பட்டு கர்த்தரின் வார்த்தைகளையும் சித்தத்தையும் அறிவிக்க அவர்கள் உரிமையும் வல்லமையும் அதிகாரமும் பெற்றிருக்கின்றனர். அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் பேசுகிறார்கள், கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் செல்கிறார்கள், அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்கிறார்கள். அவர்களது வார்த்தைகளில் நாம் இரட்சகரின் அன்பை உணர்கிறோம். பரிசுத்த ஆவியால் அசைக்கப்படும் போது அவர்கள் பேசுவனையாவும் வேதங்களாய் இருக்கும். இரட்சிப்புக்கான தேவை வல்லமே இருக்கும். கர்த்தர் தாமே பேசியிருக்கிறார். எனது சொந்த குரலோ அல்லது என் ஊழியக்காரர்களுக்குமார் குரலானாலும் அது ஒன்றே. அப்போஸ்தர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திரவர்களில் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்காரமாயிருக்கிற சபைக்காக நாம் நன்றியுள்ளதாக இருக்கிறோம். கர்த்தருடைய வீடு ஒழுங்கின் வீடு. நமது கேள்விகளுக்கு பதிலாக எங்கு பார்க்க வேண்டும் என்பது பற்றி நாம் ஏமாற்றப்பட வேண்டியதில்லை அல்லது எந்த குரலை பின்பற்றுவது என நிச்சயமின்றி இருக்க வேண்டியதில்லை. பலவித காற்றினால் அலைகளை போல அடிபட்டு அலைகளாய் இருக்கிறவர்களுக்கு வேண்டியதில்லை. தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி பரிசுத்தவான்கள் சீர்பெருத்தம் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலையையும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையினாது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் தேவன் தன் வார்த்தைகளுக்குள் தனது நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் மூலம் வெளிப்படுத்துகிறார். நாம் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ தெரிந்து கொள்ளும் போது நித்திய பரிபூரணத்துக்கும் வழிநடத்துகிற உடன்படிக்கையை பாதையில் இருக்கிறோம். ஒரு பஞ்சகாலத்தை சமாளிக்க போராடி கொண்டிருக்கிற ஒரு தனிமையான தாயிடமிருந்து ஒரு தீர்க்கதரிசியை ஆதரிப்பது என்பது நாம் என்ன நாம் கற்கிறோம். கர்த்தர் தீர்க்கதரிசி எலியாவை சாரி பார்த்து போகும்படி சொல்கிறார். அங்கு அவன் தன்னை ஆதரிக்க தேவன் கட்டளையிட்டுள்ள ஒரு விதவை பெண்ணை காண்பான். எலியா பட்டணத்தை நெருங்கிய போது அவள் விறகு பெருக்குவதை கண்டான். அவன் அவளை அழைத்தான். நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக எனக்கு அதை எனக்கு அவனுக்கு ஆயுதப்படுத்துவதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயுதப்பட்டது. ஆனால் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடனிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஒரு பட்டினியாயிருக்கிற தாயிடம் தீர்க்க தரிசி கேட்ட கடினமான தருணத்தை கற்பனை செய்யுங்கள். கண்டிப்பாக தேவன் தாமே தன் விசுவாசமிக்க ஊழியக்காரனுக்கு உணவு அளித்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் செயல்பட்டு தீர்க்க தரிசியை ஆதரிக்க தேவனின் ஒரு நேச குமாரத்தை அவளிடம் இருந்ததை தியாகம் செய்ய கேட்க எலியா நழி நடத்தப்பட்ட போது போலவே செய்கிறான். ஆனால் கீழ்ப்படிதலுக்கு எலியா ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்தான். பானையில் மா செலவழிந்தது போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை நம்பவும் கீழ்ப்படியவும் தெரிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை அந்த விதவிக்கு கர்த்தர் கொடுத்தார். நீதிக்கு பஞ்சத்தாலும் ஆவிக்குரிய பட்டினியாலும் பயமுறுத்துகிற உலகில் நாம் தீர்க்கதரிசியை ஆதரிக்க கட்டளையப்பட்டுள்ளோம். தீர்க்க தரிசன வார்த்தையை தாங்கவும் உறுதி செய்யவும் நாம் செவி கொடுக்கும் போது கர்த்தரின் சித்தம், ஞானம் மற்றும் நேரத்திற்கு தாழ்மையுடன் அடிபணிய நமக்கு விசுவாசம் இருப்பதை காண்கிறோம். காரணமற்றதாயும் சாதகமற்றதாயும் சௌகரியமற்றதாயும் தோன்றும் போது கூட நாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம். உலகத்தரங்களின்படி தீர்க்க தரிசியை பின்பற்றுவது பிரசித்தியற்றதாகவும் அரசியல் ரீதியாக சரிமாற்றதாகவும் அல்லது சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசியை பின்பற்றுவது எப்போதும் சரியானது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளும் பார்க்கினும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள். தீர்க்க தரிசன வழிகாட்டுதலுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கும் கர்த்தர் கணம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். ஏனெனில் சாரிபாத்தின் விதவை எலியாவுக்கு கீழ்ப்படிந்தது அவளுக்கு அவளுடைய உயிரையும் அப்படியே அவளது குமாரனின் உயிரையும் காத்தது. தீர்க்கதரிசி வாக்கு தத்தம் செய்தது போலவே அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு என்ன சொன்ன வார்த்தைப்படியின்படியே கர்த்தர் தன்னை நம்பிக்கையுள்ளவர்களை போஷிப்பார். தீர்க்கதரிசிகள் வார்த்தைகள் தமது ஆத்மாக்களுக்கு மன்னா. அதை நாம் பூசிக்கும் போது உலக பிரகாரமும் ஆவிக்குரிய பிரகாரமும் ஆசீர்வதிக்கப்பட்டு காக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறோம். அவர்களுடைய வார்த்தைகளை ருசிக்கும் போது கிறிஸ்துவ அண்டை வரவும் ஜீவிக்கையும் கற்கிறோம். தீர்க்கதரிசியின் மூலம் ரட்சிப்பின் சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் ரட்சிப்பு நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துகிற பாதையை அவர் தீட்டுகிறார். எல்லா காலங்களிலும் அவர்களது அழிவு மற்றும் ஆபத்தின் தருணத்தில் கர்த்தர் தன் ஜனங்களுக்கு வழிகாட்டுகிறார். கண்டிப்பாக வரும் நாட்களில் தேவ ஞானம் மட்டுமே பரலோகத்திலிருந்து இறங்கி தீர்க்க தரிசனம் கூறும் உதடுகளிலிருந்து வழித்தோடி அவரது ஜனத்தை காக்க முடிகிற நாட்கள் வரவிருக்கின்றன என மூப்பார் புரூஸ் ஆர் மெக்கன்சி எழுதினார். எனக்கு எனது லாரல் ஆசிரியை கற்பிக்கப்பட்ட தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் ஒரு உடன்படிக்கையை திருமண உறவு எப்படி இருக்க வேண்டும் என ஒரு பார்வையை கொடுத்தது. ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு ஆயத்தம் செய்து பெற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் எனக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் கொடுத்தன. பூர்வகால மற்றும் தற்கால தீர்க்கதரிசிகளின் போதலை தொடர்ந்து படித்ததால் 7 பிள்ளைகளை சுமந்து கற்பித்து போஷிக்க கடினமான மற்றும் சோர்வான வருடங்களில் என்னை தாங்கின. வேதங்களிலுள்ள தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளிலும் இப்பீடத்திலிருந்து போதிக்கப்பட்ட வார்த்தைகளும் நம் அனைவரையும் அரவணைக்கிற ஆறுதல், அன்பு, பலன் மற்றும் உற்சாகத்தின் வார்த்தைகள். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போது நாம் நமது வீடுகளையும் ஜீவியங்களையும் நித்தியமாய் உறுதியான அஸ்திவாரத்தின் மேல் கட்டுகிறோம். தேவகுமாரனாகிய நாம் மீட்பராகிய கண்ணமையில் மேல் பிசாசு தன் பலத்த காற்றுகையிலும் ஆறும் சூறாவளிகளையும் அனுப்பி ஆம் அவன் சகல கண்மழையாலும் அவனுடைய பலத்த புயலாலும் உங்களை அடிக்கும் போது அது உங்களை பொல்லாத தூரத்திற்கு நித்திய துன்பத்திற்கும் இழுத்து செல்ல வல்லமையேற்று போகும். நமக்கு ஒரு தேர்வு உண்டு. நாம் அவரை நியமிக்கப்பட்ட ஊழியர்களால் பேசப்பட்ட கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு விரோதமாக உதாசீனம் செய்யவும் அற்பமாக எண்ணவும் மிதிக்கவும் அல்லது எதிர்த்து கலகம் செய்யவோ தெரிந்து கொள்ளலாம். நாம் கிறிஸ்துவின் விசுவாசத்துடன் பரிசுத்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை உண்மையான நோக்கத்துடன் வாசிக்கும் போது படிக்கும் போதும் நமது இருதயங்களுக்கும் மனங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை பேசுவார். நமது பார்வைக்கு தேவையுடைய இரகசியங்கள் திறக்கப்படாத தக்கத்தக்க நாம் கேட்க நமது காதுகளையும் புரிந்து கொள்வது நமது இருதயங்களையும் நமது மனங்களையும் திறப்போமாக. பூமியில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் அவரது ஆசிரியத்தையும் மறுஸ்தாபம் செய்ய தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் என சாட்சியளிக்கிறேன். நான் ஒரு உண்மையான தேவனின் தீர்க்கதரிசியான தலைவர் மான்சனால் வழி நடத்தப்படுகிறோம் என சாட்சியளிக்கிறேன். நாம் கிறிஸ்துவில் ஐயக்கப்பட்டு கிறிஸ்துவில் சுத்தரிக்கப்பட்டு தேவகுமாரன் பற்றிய அறிவியல் நியமிக்கப்பட்டிருக்கும்படியாக தீர்க்கதரிசியோடு நிற்கவும் அவர்களது வார்த்தைகளின்படி வாழவும் தெரிந்து கொள்வோமாக.
The Son of God.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
Come, ye children of the Lord. பாடர் சேர்தேசை குழுவும் கூட்டத்தினாரும் இழந்து இணைந்து கொள்வார். பாடலுக்கு பின்னர் பன்னிரு அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் ராபர்ட் டி ஹால்ஸ் பேச கேட்போம். அவரை தொடர்ந்து 74 மூப்பர் ஜேம்ஸ் ஆல் அவலா பேசுவார். அவரது குறிப்புகளுக்கு பிறகு சாஃப்ட்லி அண்ட் டெண்டர்லி சேர்திசை குழு பாடுவார்.
This is the 184th Semi-Annual General Conference of the Church of Jesus Christ of Latter-day Saints.
தேவனும் கிறிஸ்துவும் அவருக்கு அவர்களுடைய நோக்கத்தில் முன்னே முற்றிலுமாக இணைக்கப்பட்டவர்களாக தனியே தனியாக வெவ்வேறு ஒருவராக தனியாக ஜீவிகளாக ஒரு பிதாவாகவும் ஒரு குமாரனாகவும் இருக்கிறார்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு காலங்களிலும் உள்ள தீர்க்கதரிசன இறுதி சாட்சிகளை படிக்க நான் ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொண்டேன். இந்த சாட்சிகளையும் அவைகளையும் போன்ற அநேக பிற சாட்சிகளையும் பல ஆண்டுகளாக நான் படித்ததில் பரலோக பிதா அவருடைய மூத்த குமாரனை எவ்வளவு அழகா ஆழமாக நேசிக்கிறார் என்பதையும் இயேசு கிறிஸ்து அவருடைய பதில் பிதாவின் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தால் எப்படி அவருடைய அன்பை காட்டுகிறார் என்பதை உணரும் போது அது என் உள்ளத்தை தொட்டது. அவர்களையும் ஒருவர் மீது அவர்களுடைய அன்பை அறிந்து கொள்ளவும் அவசியமானதை நாம் செய்யும் போது தேவனுடன் வரங்கள் எல்லாவற்றிலும் மேலான நித்திய ஜீவனை நாம் பெறுவோம். ஒரு தேவனுக்கு இருக்கிறார் என்றும் அவருடைய அன்பை நீங்கள் உணர முடியும் என்றும் முதல் முறையாக நீங்கள் அறிந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஒரு சிறுவனாக நான் வழக்கமாக பிரகாசிக்கிற வானத்தை பார்த்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தை உணர்வேன். மிகச்சிறிய பூச்சிகளிலிருந்து உயர்ந்து நிற்கும் மரங்கள் வரை தேவனின் மகத்துவமான அழகான சிருஷ்டிப்புகளை பார்த்து நான் வியப்புறுவேன். இந்த பூமியின் அழகை நான் காணும்போது பரலோக பிதா என்னை நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நான் அவருடைய ஆவிக்குரிய குழந்தையாயிருந்தேன் என்றும் நாம் யாவரும் அவருடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் இருக்கிறோம் என்று அறிந்தேன். இது எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். இயேசு கிறிஸ்து தேவனின் குமாரன் என்றும் உலகத்தின் பாவங்களுக்காக அவர் சில வாயில் அறையப்பட்டார் என்றும் அறியத்தக்கதாக பரிசுத்த ஆவியினால் சிலருக்கு அதுக்கு அளிக்கப்படுகிறது. அவர்களின் வார்த்தைகளை நம்புவதற்காகவும் அவர்கள் விசுவாசத்தில் தொடர்ந்திருந்தால் அவர்களும் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு மற்றவர்களுக்கு அது அளிக்கப்படுகிறது என தேவ வேதங்கள் போதிக்கிறது. என்னுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வேதங்கள் குறிப்பாக பரிசுத்த ஆவி மற்றும் போதனைகளிலிருந்து பரலோக பிதாவை பற்றியும் இராட்சகரை பற்றியும் நான் அறிந்து கொண்ட போது என்னுடைய சொந்த சாட்சி வளர்ந்தது. விசுவாசத்தை செயல்படுத்தி கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது நான் கற்றுக்கொண்டவைகள் மெய்யானதென பரிசுத்த ஆவி சாட்சியளித்தது. இந்த நடைமுறையில் தேடுதல் ஒரு திறவுகோல். கிறிஸ்துவின் வார்த்தைகளை ருசித்து பாருங்கள், ஏனெனில் இதே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிக்கும் என நம் ஒவ்வொருவராயும் நேபி அழைக்கிறான். எனது 8வது பிறந்த நாளுக்கு முன் ஞானஸ்தானத்தை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டியிருந்தது. நான் வேதங்களையும் படித்தேன், ஜெபித்தேன். நான் திடப்படுத்தப்பட்ட போது பரிசுத்த ஆவியை பெறுவேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். தேவனும் கிறிஸ்துவும் அவர்களுடைய நோக்கத்தில் முற்றிலுமாக இணைக்கப்பட்டவர்களாக தனித்தனியாக வெவ்வேறு ஒருவர்களாக தனியாக ஜீவிகளாக ஒரு பிதாவாகவும் ஒரு குமாரனாக விமிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறோம். நம்முடைய நன்மைக்காக அவர்கள் எவ்வாறு ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்தார்கள் செயல்பட்டார்கள் என மீண்டும் மீண்டும் நான் கவனித்தேன். நமது அனித்தியத்திற்கு முந்தைய வாழ்க்கையை பற்றி போதனையில் ஆரம்பத்திலிருந்து எனக்கு பிரயாணமான தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய நேசகுமாரன் என இயேசு கிறிஸ்துவை பரலோக பிதா குறிப்பிட்டார். உன்னதமானவருடைய குமாரனை அவர் கொண்டு வரவாரென இயேசுவின் தாயான மரியாவுக்கு சொல்லப்பட்டது. இயேசு ஒரு வாலிபனாக இருந்தபோது அவர் தன் தாயை பார்த்து அவர் பிதாவுக்கு காட்டுவதை செய்ய வேண்டும் என்றார். பல ஆண்டுகளுக்கு பின்பு இரட்சகர் ஞானஸ்தானம் பெற்றபோது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என பரலோக பிதா வானத்திலிருந்து சொன்னார். அவருடைய சிஷியர்களுக்கு ஜெபிக்கவும் கற்றுக் கொடுக்க இயேசு இந்த வார்த்தைகளை பேசினார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமானவை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்பட்டிருக்கிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. தேவன் தம்முடைய ஒரு பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என நிக்கடிமஸ் அவர் போதித்தார். பாவனவர்த்தியின் வேலை நெருங்கி வந்தபோது இயேசு ஜெபித்து, பிதாவே, வேலை வந்தது, பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த காரியங்களை செய்து முடித்தேன் என சொன்னார். பின்னர் நமது பாவங்களின் சுமை அவர் மீது விழுந்தபோது, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னிடம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கும்படி செய்யும் ஆகிலும் என சத்தியினப்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக வேண்டும் என வேண்டினார். அவருடைய கடைசி வேலையின் போது, பிதாவை, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். பின்னர் சத்தமிட்டு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என இயேசு ஜபித்தார். பின்னர் அவர் மறைந்தவர்களின் ஆவிகளை சந்தித்து மரணத்திலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின் அவருடைய பிதாவின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வெளியே வர அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார். இரட்சகரின் உயிர்த்தெழுதலுக்கு பின் அவர் மகத்திலேயான மரியாளுக்கு தோன்றி, நான் என் பிதாவனிடத்திற்கு உங்கள் பிதாவனிடத்திற்கு ஏறி போகிறேன் என சொன்னார். அமெரிக்க கண்டத்தில் உள்ள ஜனங்களிடத்தில் அவர் வந்தபோது, அவருடைய பிதா, இதே என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவரில் என் நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன் என சொல்லி அவரை அறிமுகப்படுத்தினார். இயேசு ஜனங்களிடத்தில் இறங்கி வந்தபோது, இதோ இயேசு கிறிஸ்து, நானே உங்களிடையே பாவங்களை என் மேல் எடுத்துக்கொண்டு தம் பிதாவை மகிமைப்படுத்தியிருக்கிறேன் என சொல்லி அவர் அறிமுகப்படுத்தினார். அவருடைய உபதேசத்தை போதித்த போது அவர் விவரித்தார், இந்த உபதேசம் பிதா எனக்கு கொடுத்ததாயிருக்கிறது, நான் பிதாவை குறித்து சாட்சி கொடுக்கிறேன், பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார், மெய்யாகவே பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், பிதாவும் குமாரனும் வெவ்வேறு ஆன தனித்தனியானவர்கள் என சாட்சி அளிக்கிற ஒரு மாதிரியே இந்த வேதங்களில் நாம் பார்க்கவில்லையா? பின்னர் எப்படி அவர்கள் ஒன்றாயிருக்க முடியும்? அவர்கள் அதே நபர்களாய் இல்லாததால் அல்ல, ஆனால் அவர்கள் நோக்கத்தில் மனுஷனும் அழியாமையையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வருகிறதில் சமமாக ஒப்பு கொடுத்திருப்பதிலும் ஒருங்கிணை பட்டிருக்கிறார்கள். இயேசு தேவனாயிருக்கிறார் இருந்தும் அவர் தன்னை தனியானவராக தன்னுடைய பிதாவிடத்தில் ஜபித்ததில் அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறார் என சொல்வதாலும் அவர் தன்னை தனியானவராக வேறுபடுத்துகிறார். நெபியர்களுக்கு மத்தியில் அவருடைய ஊழியத்தின் போது, பிதாவே, நான் உலகத்திற்காக அல்ல, உலகத்திலிருந்து நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காகவும், பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கும்படி நீர் என்னில் இருப்பதை போல நான் அவர்களில் இருக்கும்படிக்கு, நான் அவர்களில் மகிமையடையும்படிக்கு ஜெபிக்கிறேன் என்றார். இதை மனதில் கொண்டு, ஒருவரின் தோற்றத்தில் அல்ல, இரண்டு மகிமையான நபர்களுடன் சுவேஷத்தின் மஸ்தாபிதம் ஆரம்பமானதென்பதை பற்றி நான் ஆச்சரியப்படுவதில்லை. அவர்களில் ஒருவர் என்னுடன் பேசி என்னை பெயர் சொல்லி அழைத்து மற்றவரை சாட்சி காட்டி சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடு என அவருடைய முதல் தரிசனத்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் சாட்சி அளித்தார். அசைக்க முடியாத விசுவாசத்துடன் தோப்பிற்குள் சென்ற இளம் தீர்க்கதரிசி ஒன்றான மெய்தேவனின் மற்றும் தேவன் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவின் அறிவோடும் சாட்சியோடும் வெளியில் வந்தார். அவருக்கு முன்னால் உள்ள தீர்க்கதரிசிகளைப் போல ஜோசப்பு நித்திய ஜீவனுக்கு நடத்துகிற அறிவை உலகத்திற்கு மறுஸ்தாபிதம் செய்வதற்கு ஒரு கருவியானார். பரலோக பிதாவையும் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களும் எழுதியிருக்கிற எந்த இயேசுவையும் வேதங்களிலும் இந்த பொது மாநாட்டிலும் நீங்களும் கூட தேடலாம். நீங்கள் தேடும்போது நீங்களே சத்தியத்தை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியென நாம் அறிந்து ஆவியின் நபரான தெய்வத்தின் மூன்றாவது அல்லது அங்கத்தினர் மூலமாக உங்களுக்கு ஒரு விசேஷித்த வழியை பரலோக பிதா கொண்டு கொடுத்திருக்கிறதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டதையும் சேர்த்து இக்காரியங்களை நீங்கள் பெறும்போது நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நித்திய பிதாவாகிய தேவனிடத்தில் இக்காரியங்கள் சத்தியமற்றவையா என்று கேட்டு வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நீங்கள் அறையுள்ள இருதயத்தோடு உண்மையான நோக்கத்தோடும் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து கேட்பீர்களானால் அவர் அதன் சத்தியத்தை உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையிலே தெரிய பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே நீங்கள் சகலத்தையும் பற்றி சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளே, அந்த அறிவை இப்பொழுது நாம் தேட பரலோக பிதா விரும்புகிறார். தீர்க்கதரிசி எலாமனின் புழுதியிலிருந்து சத்தமிடுகிறது. நினைவு கூறுங்கள், தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்கிற நம் மீட்பாராகிய கண்மலையின் மேல் நீங்கள் உங்கள் அஸ்திவாரத்தை கட்ட வேண்டும் என்று நீங்கள் கொள்ளுங்கள். அந்த அஸ்திவாரத்தின் மேல் மனுஷர் கட்டினால் அவர்கள் விழுந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்துவே உறுதியான அஸ்திவாரம். அவர் வானத்தின் கண்மலை. நமது வீட்டை அவர் மீது கட்டும்போது பிற்காலங்களில் மழை பொழிந்தாலும் வெள்ளம் வரலாம், புயல் அடிக்கலாம், ஆனால் நாம் விழுவதில்லை. ஏனெனில் நமது வீடுகளும் நமது குடும்பங்களும் கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளது. அத்தகைய வீடு மகிமையின் வீடு என நான் சாட்சி அளிக்கிறேன். அவருடைய நேசகுமாரனாகிய நாமத்தில் பரலோக பிதாவினிடத்தில் ஜபிக்க நாம் அங்கே கூடுகிறோம். அங்கே அவர்கள் நாம் மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். அங்கே நாம் பரிசுத்த ஆவியையும் நித்திய ஜீவனை பற்றியும் செலஸ்டியல் ராஜ்யத்தின் மகிமையை பற்றியும் அவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தையும் நாம் பெறுகிறோம். நமது ரட்சகரான இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று என்னுடைய விசேஷத்தில் சாட்சியதை நான் கொடுக்கிறேன். நமது நித்திய பரலோக பிதா நம்மை நேசிக்கிறார், நம்மை கண்காணிக்கிறார். இது சத்தியம் என பரிசுத்த ஆவியானவர் சாட்சி அளிக்கிறார்.
Even the glory of the celestial kingdom. I bear my special witness that our Savior that we have a prophet in this dispensation to lead and to guide us. The Holy Spirit testifies that this is true.
Yesu Kristuvin naamathil, Amen.
In the name of Jesus Christ, Amen.
On the eve of
Gethsemane, மாலை வேளை கல்வாரியில் கடைசி முறையாக தொழுவதற்காக இயேசு அவருடைய அப்போஸ்தலர்களை கூட்டினார். கூட்டிய இடம் எருசலேமில் உள்ள ஒரு சீடரின் மேல்மாடி இருந்தது. அது பாஸ்காவின் காலமாக இருந்தது. அடிமைத்தனத்திலும் மரணத்திலிருந்தும் முன்பு விடுதலையான இஸ்ரேலின் அடையாளங்களாக பலியாடும் திராட்சை ரசமும் புளிப்பில்லாத அப்பமும் பாரம்பரிய உணவாகவும் இன்னும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத வருங்கால மீட்பின் அவர்களுக்கு முன்னிருந்தது. பண்டிகை முடிவு வரும் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது போது இயேசு அப்பத்தை ஆசீர்வதித்து அதை பிட்டு இதை வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என சொல்லி அதை அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அவர் அப்படியே அவர் திராட்சை ரசத்தை பாத்திரத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து சுற்றியிருந்தவர்களிடம் கொடுத்து பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிறேன், இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புத புதிய உடன்படிக்கையாகும். என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள். இந்த எளிய மகத்துவமான வகையில் தேவனுடைய உடன்படிக்கையின் மக்களுக்கு இயேசு ஒரு புதிய நியமத்தை உருவாக்கினார். இனி வரப்போகின்ற ஒரு கிறிஸ்துவின் மீட்பின் பலிக்காக எதிர்பார்ப்பில் விலங்கின் இரத்தம் இனியும் சிந்தப்படுவதில்லை, விலங்கின் மாம்சம் எரிக்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக அவருடைய மீட்பின் பழியை நினைவுகூறும்படியாக ஏற்கனவே வந்த கிறிஸ்துவின் நசுக்கப்பட்ட மாமிசத்தின் சிந்தப்பட்ட இரத்தத்தின் அடையாளங்கள் பூசிக்கப்பட்டு பானம் பண்ணப்படும். இந்த புதிய நியமத்தில் பங்கேற்பது வாக்களிக்கப்பட்ட கிறிஸ்துவாக இயேசுவையே ஒரு பக்தியோடு ஏற்றுக்கொள்வதற்கும் அவரை பின்பற்றுவதற்கும் அவருடைய கட்டளைகளை கைகொள்வதற்கும் முழு மனதோடு வாங்கியுள்ளவர்களாக இருப்பதாக நாம் யாவும் அடையாளம் இருக்கிறது. அப்படியாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு அது ஆவிக்குரிய மரணம் கடந்தால் நித்திய ஜீவன் உறுதி அளிக்கப்படும். பின்தொடர்ந்த நேரத்தில் இயேசு கெத்செமனிக்குள் பிரவேசித்து கல்வாரிக்கு கொண்டு போகப்பட்டு வெற்றிகரமாக அரிமத்தேயின் கல்லறைக்கு புறப்பட்டார். அவர்களை விட்டு போன பின்பு எருசலேமில் உள்ள அவருடைய உண்மையான சீடர்கள் அப்பம் பிட்டு பிடும் வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்து உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். நிச்சயமாக புறப்பட்டு போன அவர்களுடைய கர்த்தரை நினைவுகூறுபடி மாத்திரம் அவர்கள் அதை செய்யவில்லை, ஆனால் அவர்களுடைய மகத்துவமான மீட்பிற்கான விசுவாசத்திற்கு அவர்கள் நன்றி ஏறெடுப்பதுவாகுமே. விசேஷமாக அமெரிக்காவில் அவருடைய சீடர்களை சந்தித்த போது அவர்கள் மத்தியிலும் திருவிருத்தை நிர்வகித்தார். அப்படி செய்வதில் அவர் சொன்னார், நீங்களும் எப்போதும் ஆசீர்வதிக்கப்படுவீர் மற்றும் நீங்கள் என்னை எப்போதும் நினைவு கூறுவீர்கள் என்று. அது பிதாவுக்கு சாட்சியாக இருக்கும் என்றும் மறுஸ்தாபத்தின் பிறப்பில் அவருடைய ஆரம்ப சீடர்களுக்கு அவர் கொடுத்ததை போல அதே மாதிரியான அறிவுரைகளை நமக்கு கொடுத்து திருவிருந்தன் நியமத்தை கர்த்தர் நிர்வகித்தார். சபையின் நியமங்களில் திருவிருந்த நியமம் மிக பரிசுத்தமான புனிதமான நியமத்தில் ஒன்றாக அழைக்கப்படுகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் அது பரிசுத்தமாகவும் புனிதமாகவும் மாற வேண்டியுள்ளது. நம்மை மீட்கவும் அவருடைய மீட்பை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறது என்பதையும் அதிலிருந்து மீண்டும் தேவனுடன் வாழ நமக்கு போதிக்கவும் அவர் என்ன செய்தார் என்பதை நினைவுபடுத்த இயேசு கிறிஸ்துவே இந்த நியமத்தை ஏற்படுத்தினார். கிழிந்த பிட்ட அப்பத்துடன் எல்லா வகையான வேதனைகளும் உபத்திரங்களுடன் சோதனைகளுடன் சிதைக்கப்பட்டவும் ஒவ்வொரு துவாரத்திலிருந்தும் இரத்தம் கசிந்து வரும் அளவில் ஒரு வியாகுலத்தை சுமந்த சரீரமான சிலுவையில் அறைதலில் இருதயம் நெருங்கி போன தசைகளிக்கப்பட்ட சரீரமான இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். நாம் குறிப்பிடுகிறோம் அதே சரீரம் மரணத்தில் எரிபார்க்கப்பட்டு வைக்கப்பட்ட போது வியாதியையும் அழிவையும் அல்லது மரணத்தையும் இனி ஒருபோதும் அறியாத சரீரம் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்ததென நமது நம்பிக்கையை குறிப்பிடுகிறோம். அப்பத்தில் பங்கு பெற்கும் போது கிறிஸ்துவின் அநித்திய சரீரத்தை போன்றே நமது சரீரங்களும் மரணக்கட்டுகளிலிருந்து விடுபட்டு வெற்றி சிறக்க கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து நமது நித்திய ஆவிகளுடன் சேர்க்கப்படும் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தையும் மனுக்குளம் முழுவதற்குமான நாம் அனுபவித்த ஆவிக்குரிய பாடுகளையும் நாம் நினைவுறுகிறோம் என சிறு கோப்பை தண்ணீருடன் நாம் குறிப்பிடுகிறோம். கெத்செமனியில் விழுந்த இரத்தத்தின் துளிகளால் ஏற்பட்ட வியாகுலத்தை நாம் நினைவுகிறோம். அவரை பிடித்தவர்களின் கைகளால் அவர்கள் அனுபவித்த காய்களையும் சவுக்கடிகளையும் நாம் நினைவுகூறுகிறோம். கல்வாரியில் அவர் கையிலிருந்தும் கால்களிலிருந்தும் விழாவிலிருந்தும் சிந்திய இரத்தத்தை நாம் நினைவு கூறுகிறோம். வேதனைகளை எவ்வளவு அதிகம் என்பதை நீ அறிய மாட்டாய், எவ்வளவு கொடியதென நீ அறிய மாட்டாய். ஆம், தாங்கிக் கொள்ள எவ்வளவு கடினமானது என நீ அறிய மாட்டாய் என்ற அவருடைய பாடுகளை பற்றி அவருடைய தனிப்பட்ட பிரதிபலிகளை நாம் நினைவு கூறுகிறோம். தண்ணீரில் நாம் பங்கேற்கும் போது அவருடைய இரத்தமும் பாடுகளும் நமது துவாங்களுக்காக நிவர்த்தி செய்யப்பட்டது என்றும் அவருடைய சுவிசேஷத்தின் கொள்கைகளையும் நியமங்களையும் நாம் தழுவிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போதும் அவர் நம் பாவங்களிலிருந்து மீட்டார் என ஏற்றுக்கொள்கிறோம். அப்படியாகவே அப்பத்துடனும் தண்ணீருடனும் மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் கிறிஸ்துவின் நம்முடைய மீட்புக்கு நினைவிட்டு போகிறது. அப்பம் முதலிலும் தண்ணீர் இரண்டாவது வரிசை மாற்றப்படுவதில்லை. அப்பத்தில் நாம் பங்கேற்கும் போது வெறும் சரீரமும் ஆவியும் ஒன்று சேர்த்தலை விட அதங்கியிருக்கும் நம்முடைய சொந்த தவிர்க்க முடியாத தனிப்பட்ட உயிர்த்தல் தான் நினைவு கூறப்படுகிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமையால் தேவனின் பிரசன்னத்தில் நாம் யாவரும் மறுபடியும் சேருவோம். நாம் வாழ்க்கையின் அடிப்படை கேள்விக்கு அந்த உண்மை பதில் அளிக்கிறது. நாம் மறித்த பின்பு நாம் வாழ்வோம் என்பதல்ல, யாருடன் வாழ்வோம் என்பதை நாம் யாவரையும் எதிர்கொண்டிருக்கின்ற அடிப்படை கேள்வி. தேவனின் பிரசன்னத்தில் நாம் யாவரும் திரும்பி போவோம். நாம் யாவரும் நிலையாக அவரோடு இருக்க மாட்டோம். கரைபடைந்தவர்கள் ஆவோம். அந்நித்தியுடனே நாம் யாவரும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் கரைப்படைந்தவர்களாகவும் நேர்மையானத்திற்கும் குறைந்த சிந்தனைகள் வார்த்தைகள் வேலைகள் நமக்கு இருக்கும் சுருக்கத்தில் நாம் அசுத்தமுள்ளவர்களாயிருப்போம். தேவனின் பிரசன்னத்தில் அசுத்தமுள்ளவர்களாயிருப்பதின் விளைவை பற்றி இயேசு மிக தெளிவாக சொன்னார். அசுத்தமான எந்த காரியமும் பிரசன்னத்தில் வசித்தல் இல்லை. இந்த உண்மை ஆல்மா இளையவனுக்கு ஏற்பட்டது. அவனுடைய அசுத்தத்தாலே நித்திய வேதனையில் அலைக்கழிக்கப்பட்டு தோய்ந்து போயிருந்த ஒரு தூதனால் அவன் எதிர்கொள்ளப்பட்டு தேவ சமூகத்தில் நிற்பதை காட்டிலும் தூரமாய் அனுப்பப்பட்டாலோ அவன் ஆத்மாவும் சரீரமும் நிர்மூலமாக அவன் விரும்பினான். திருவிருந்தின் தண்ணீரில் பங்கேற்பதில் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்து நாம் எவ்வாறு சுத்தகரிக்கப்பட்ட அப்படியே தேவனின் பிரசன்னத்தில் நிற்கணும் கற்றுக்கொள்கிறோம். அவருடைய குற்றமற்ற இரத்தத்தை சிந்தியதால் எல்லா பாவத்திற்கான அக்கிரமத்திற்கான நீதி வேண்டுவதை நாம் திருப்தியாக்குகிறார். பின்னர் மனம் திரும்ப அவரிடத்தில் போதுமான விசுவாசம் இருந்தால் ஞானஸ்தானத்தின் ஆரம்பித்து இரட்சிப்பின் அனைத்து நியமங்களையும் உடன்படிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் நாம் அவரை சுத்திகரிக்க வைக்கிறார். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டதில் சுத்திகரிக்கப்பட்டு இந்த உபதேசத்தை இயேசு மிக தெளிவுபடுத்தினார். அசுத்தமான ஒன்றும் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என் ரத்தத்தால் தங்களுடைய வஸ்திரங்களை கழுவியோரை தவிர வேறொருவரும் அவருடைய இலை பருதலிலே பிரவேசிப்பதில்லை. இப்பொழுது இதுவே கற்பனையாக இருக்கிறது. பூமியின் கடையாந்தரங்களை எனக்கு முன்பாக கடைசி நாளில் கரைதரையற்றவர்களாய் நிற்கும்படி நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதனாலேயே சுத்திகரிக்கும்படி நீங்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் வந்து என் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவே கிறிஸ்துவின் உபதேசம். இந்த உபதேசத்தை நாம் பெற்று அதன்படி நாம் வாழ்க்கையை வாழும்போது கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாகிறோம். திருவிருந்தின் ஜபங்கள் மூலமாக கிறிஸ்துவின் இந்த உபதேசத்தையும் அதன்படி வாழ நாம் ஒப்புக்கொள்ளுதலையும் ஏற்றுக்கொள்கிறோம். நமது நித்திய பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் வேண்டும் போது நாம் அவருடைய விலைமதிப்புள்ள குமாரனை எப்போதும் நினைவு கூறுவோம் என நாம் அனுபவிக்கிறோம். முதலில் நாம் சாட்சியாக விருப்பத்தினை பெறுகிறோம். பின்னர் அவரை நினைவு கூறுகிறோம். அப்படி செய்வதில் இயேசு கிறிஸ்துவில் மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மை அவர் மீட்டதின் விசுவாசத்தை பிரயோகிக்கவும் நம் பயபக்தியான ஒப்புதலை செய்கிறோம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வோம் என கூடுதலாக அறிவிக்கிறோம். மனம் திரும்புவதற்கு அது ஒரு பயபக்தியான ஒப்புதல். கடந்த காலத்தில் நம்முடைய சிந்தனைகள் வார்த்தைகள் அல்லது செயல்கள் அவைகள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாதிருந்தால் வரக்கூடிய நாட்களில் நமது வாழ்க்கையை அவருடன் நெருக்கமாக இசைந்திருக்க நாம் ஒப்புக் கொடுப்போம். அடுத்து குமாரனின் நாமத்தை நாம் எடுத்துக்கொள்ள வாஞ்சோலியர்களுக்கு முன்னர் அறிக்கையிடுகிறோம். ஒவ்வொரு இரட்சிப்பின் நியமத்தையும் உடன்படிக்கையும் பெற்றுக்கொள்ளுதல் அதுங்கிய அவருடைய அதிகாரத்திற்கும் அவருடைய பணிக்கும் நாம் நம்மையே ஒப்புக் கொடுக்கும் ஒரு பயபக்தி உறுதியாகும். இந்த கொள்கைகளுக்கு நாம் ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய ஆவி நம்முடைய இருக்கும் அது என்று திருவிருந்து ஜபங்களில் நாம் வாக்களிக்கப்படுகிறோம். ஒரு கூடுதலான ஆவியை பெறுதல் ஒரு சாதனையான ஆசீர்வாதம். ஏனெனில் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம்மை பரிசுத்த தூய்மைப்படுத்த பிரதிநிதியே அந்த ஆவி. சகோதர சகோதரிகளே, காலத்திலும் நித்தியத்திலும் மிக முக்கியமான நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியாகும். பாவ நிவர்த்தியை நிறைவேற்றிய அவர் நாம் நினைவுகூறும்படியாக மட்டுமே திருவிருந்தின் நியமத்தை அவர் நமக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த கிருபையின் மிக மேன்மையான செயலான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் உரிமை பாராட்டலும் ஆகும். இந்த இந்த பரிசுத்த நியமத்தில் ஒழுங்காக சிரத்தையாக பங்கு கொள்ளுதல் ஞானஸ்தானத்திற்கு பிறகு கிறிஸ்துவின் உபதேசித்தளவும் அதில் வளமும் தொடர்ந்து உதவுகிறது. அதிலிருந்து பரிசுத்தப்படுதலின் நடைமுறையை பின்பற்றவும் நிறைவேற்றம் செய்கிறது. உண்மையாக உள்ளவர்களாக இது இறுதி வரையில் நிலைத்திருக்கும் இயேசு செய்த வழியில் நாம் கிருபையின் மேல் கிருமை பெற்று பிதாவின் பரிபூர்ணத்தை பெறவும் திருவிருந்த நியமம் உதவுகிறது. மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நாம் யாவரையும் மீட்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் தேவனின் பிதா முகத்தை கண்டு வாழ நம்மை ஆயப்படுத்த திருவிருந்தையும் நான் அவரது சாட்சி அவரது கிறித்துவத்தின் வல்லமையும் நான் குறித்து சாட்சி அளிக்கிறேன். அடுத்த வாரத்திலும் அதிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஆழமான வாஞ்சையுடனும் கருத்துமிகு நோக்கத்துடனும் நாம் திருவிருந்தை பெறுவோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.
We are grateful to the Mormons.
காலையில் அவர்கள் அளித்த அழகான இசைக்கு மார்மன் டாபர்நாக்கின் சேவதிசை குழுவுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இக்கூட்டத்தின் நிறைவு செய்தியாளர் நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன். அவரது குறிப்புகளை தொடர்ந்து சேவதிசை குழு ஹவ் ஃபார்ம் எ ஃபவுண்டேஷன் பாடி இக்கூட்டத்தை நிறைவு செய்யும். நிறைவு ஜெபம் பின்னர் ஆரம்ப வகுப்பு பொது தலைவர் சகோதரி ரோஸ்மேரி எம் விக்சாமால் ஏறெடுக்கப்படும்.
My beloved brothers and sisters,
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கால நேரத்தில் உங்கள் முன் நான் தாழ்மையாக நின்று கொண்டிருக்கிறேன். உங்களோடு நான் என் ஜெபத்தையும் பகிர்ந்து கொள்ளும் போது என்னுடைய சார்பில் உங்களுடைய விசுவாசத்தையும் ஜெபங்களையும் கேட்கிறேன். ஆவி உலகத்தை விட்டு நாம் வெளியில் வந்தபோது நாம் யாவரும் ஒரு அற்புதமான அத்தியவிசுவாசியமான பயணத்தை ஆரம்பித்தது. ஆன்மீகம் என அழைக்கப்படுகிற எப்போதும் சவால்களில் மேடைகள் பிரவேசித்தோம். மாமசத்தின் ஒரு சரீரத்தையும் எலும்பையும் பெறவும் நமது பரலோக பெற்றோரிடமிருந்து பிரியும் போது மட்டுமே வரக்கூடிய அனுபவத்தை பெறுவோம். கட்டளைகளை நாம் கை கொள்வோமா என பார்க்கவும் பூமியின் மேல் நம்பிக்கை இருக்க முக்கிய நோக்கம் அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுகிற சகல காரியங்களும் அவர்கள் செவிக்கொள்வேன், அதனால் அவர்களை நாம் சோதித்து பார்ப்போம் என அபிகராம் பக்கத்தின் 3வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். பூமிக்கு நாம் வந்தபோது தேவனிடமிருந்து அந்த பெரிய வார்த்தையை நமது சுயதினத்தையும் நம்முடன் நாம் கொண்டு வந்தோம். ஆயிரக்கணக்கான வழிகளும் நமக்காக நாம் தேர்ந்தெடுக்க நாம் சிலாக்கியமுள்ளவர்களாயிருக்கிறோம். கடினமான எஜமானின் அனுபவத்திலிருந்து இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். நல்லவற்றிலும் இருந்தும் கெட்டவற்றிலிருந்தும் நாம் பகிர்ந்துகிறோம். கசப்புக்கும் இணைக்கும் இடையும் உள்ள வேறுபாடை நாம் காண்கிறோம். தீர்மானங்களின் விதியை நீர்மணிக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர் நமக்காக திட்டமிட்டு இருக்கிறார். நமக்கு மிக தேவையாய் இருக்குமிற மேன்மை அடைதல் நாம் பெரும்படிக்கும் திரும்ப போகும் மிகுந்த ஆர்வத்திலே நமது பிதாவை விட்டு வந்தோம் என எனக்கு நிச்சயம் தெரியும்.
As we assist us, as we seek His help, and strive to do all in our power to endure to the end, and gain.
நம்மை வழிகாட்ட உதவ நமது பரிசுத்த வேதங்களில் காணப்படுகிற தேவனின் அவரது குமாரனின் வார்த்தைகளை நமக்கு இருக்கிறது. தேவனின் தீர்க்கதரிசிகளின் ஆலோசனையை போதனைகளையும் நமக்கு இருக்கின்றன. மிகவும் முக்கியமாக பின்பற்றவர்களுக்கு பரிபூர்ணமான எடுத்துக்காட்டான நமது கர்த்தருக்கு இரட்சிகரமான இயேசு கிறிஸ்துவின் எடுத்துக்காட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எடுத்துக்காட்டை பின்பற்ற நாம் ஆர்வம் படுத்தியிருக்கிறோம். என்னை பின்பற்றி வா, நான் செய்ய கண்ட கிரியங்களை நீங்களும் செய்வீர்களா என இரட்சகர் சொன்னார். நீங்கள் எத்தகைய மனுஷராய் இருக்க வேண்டும் என்று கேள்வியை அவர் கேட்டார். மெய்யாகவே நான் உங்களை சொல்லுகிறேன், என்னை போலவே இருக்க வேண்டும் என பின்னர் அவர் பதிலளித்தார். அவர் பாதையை குறிப்பிட்டு வழியை நடத்தினார். அவரை நமது மாதிரியாக நாம் பார்க்கும் போது, அவரது காலடிகளை நாம் பின்பற்றும் போது, என்னென்றும் அவரோடு வாழ நமது பரலோக பிதாவிடம் நாம் பாதுகாப்பாய் திரும்புவோம். ஒருவன் முடிவு பிரியாந்தம் ஜீவனுள்ள தேவகுமாரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற நிலை நிறுத்தவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட முடியாது என தீர்க்கதரிசி நெபி சொன்னான். பரிசுத்த தேசத்திற்கு போகும் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் அவளுக்கு அனுபவங்களை செலுத்தும் போது அவள் சத்தமிடுவாள், இயேசு நடந்த இடத்தில் நான் நடந்தேன். இயேசு வாழ்ந்த அவர் போதித்தில் இடத்தில் அவள் இருந்தாள். ஒரு சமயம் அவர் நின்றிருந்த அல்லது ஒரு சமயம் நோக்கி பார்த்து கொண்டிருந்த மலைவெளியில் உள்ள ஒரு பாறையின் மேல் ஒருவேளை அவள் நின்றிருந்தாலும் அது அனுபவங்களை அவளுக்கு கிளர்ச்சி உண்டாகதாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை போல் நடப்பதை விட இயேசு நடந்த இடத்தில் நடப்பது மிக குறைவான முக்கிய உத்தவத்தை கொடுக்கிறது. அந்நித்தியத்தில் அவர் கடந்து போன விழுத்தடங்களும் கண்டுபிடிக்க முயற்சிப்பதை விட அவர்கள் செயல்களை மாதிரியாகி அவருடைய எடுத்துக்காட்டுகளை பின்பற்றுதல் மிக முக்கியமாக இருக்கிறது. என்னை பின்பற்றி வாயின் ஒரு குறிப்பிட்ட ஆஸ்திமானுக்கு அவர் அழைப்பிட்ட போது அந்த ஆஸ்திமான் அவரை பின்பற்றுவதில் நாடும் புற்றுமுள்ள குணர்களும் பள்ளத்தாக்கம் ஏறி இறங்க வேண்டும் என்று எண்ணத்தில் அவர் அதை சொல்லவில்லை. கலிலியோக கடற்கரையில் நாம் நடக்க தேவையில்லை அல்லது இயேசு நடந்த யூதாவின் குணர்களில் நடக்க தேவையில்லை. அவருடைய வார்த்தைகளை நாம் காதுகளில் நிரங்கி போது அவருடைய ஆவி நாம் இருதயங்களை நிரம்ப போது அவருடைய போதனைகளை நமது வாழ்க்கையில் நடந்த போது ஆநித்தியத்தோடு நாம் பயணிக்கும் போது அவரை பின்பற்ற நாம் தேர்ந்தெடுக்கும் போது நாம் அனைவரும் அவர் நானும் வழியே சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன் அவர் சொன்னார். இயேசு நடந்த பாதையை நாம் ஆராயும் போது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற அதை பற்றி அநேக சவால்களோடு அவரும் சென்றார் என்பதை நாம் காண்போம். உதாரணமாக ஏமாற்றின் பாதையில் இயேசு நடந்தார். அவர் அநேக ஏமாற்றத்தை அனுபவித்திருந்தாலும் அவருடைய பொது ஊழியத்தை அவர் நிறைவு செய்யும் போது எருசலேமில் இருக்கிற அவர் துக்கத்தில் மிகுந்த உள்ளத்தில் உறக்கம் விவரிக்கப்படுகிறது. அவர்களுக்கு அவர் வழங்கிய இருந்த பாதுகாப்பின் செட்டைகளின் பாதுகாப்பை இஸ்ரவேல் ஜனத்தார் தள்ளி வைத்தார்கள். அழிவுக்கு தள்ளப்பட்ட போகிற பட்டணத்தை அவர் கண்டபோது ஆழ்ந்த துக்கத்தின் உணர்ச்சிகளால் அவர் மேற்கொள்ளப்பட்டார். வியகுலத்தில் அவர் சத்தமிட்டார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிவீர்களே, கோழித்தான் கூச்சல்களைத்தான் சிறுகுகளில் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தர்மமும் உன் பிள்ளைகளுக்கு கழித்து சேர்த்துகள் மனதாயிருந்தேன், உங்களுக்கு மனதலாய் போயிற்று. இயேசு சோதனைகளை பாதையில் நடந்தார். 40 பகல்களும் 40 இரவுகளும் உபவாசம் இருந்து அவரை தன்னுடைய மகா பலத்தை கூட்டி அவனுடைய அலைக்கு வெளியான பொலியான புத்திசாலித்தனத்தில் துன்மார்க்கான லூசிபர் அவரை சோதித்தான். இயேசு பணிவில்லாய மாறாக ஒவ்வொரு சோதனையும் அவர் எதிர்த்தார். அவருடைய விழியின வார்த்தைகளை, அப்பால் போ சாத்தானே. இயேசு தேவனின் பாதையில் நடந்தார். அவர் மிகவும் விகலப்பட்டு அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாக தரையில் விழுந்தது. கெத்தசேமனியை நினைத்து பாருங்கள். அந்த கொடிய சிலுவையில் அவருடைய பாடுகளை யாராலும் மறக்க முடியாது. ஒருவேளை ஒரு வாய்ப்பு இழந்தால், அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டால், நமக்கு கண்பானவர்களின் தேர்ந்தெடுப்புகளால் அல்லது நாமே செய்த தேர்ந்தெடுப்பதால் ஏமாற்றத்தின் பாதையில் நாம் ஒவ்வொருவரும் நடப்போம். பிசாசானவன் மனப்புத்திரைகளை சோதிக்க வேண்டும் என்பது அவசியமாயிருக்கிறது. அல்லது அவர்கள் சுய தினமாய் இருக்க முடியாது என கோட்டுப்பாடு உடன்படிக்கை படுக்கைகளும் பாகம் 29 நாம் படிக்கிறோம். அதே போல் வேதனையின் பாதையில் நாம் நடப்போமா? ஊழியக்காரர்களாக அதிக வேதனைகளை பாடுகளும் பின்னர் மட்டுமே ஆணித்திய விட்டு போன போதகரை விட நாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. நமது பாதையில் கசப்பான வேதனையும் நாம் காணும் போது எப்படியாயினும் மகத்தான சந்தோஷத்தையும் நாம் காண முடியும். இயேசுவினுடன் நாம் கீழ்ப்படுதலின் பாதையில் நடக்கலாம். அது எப்பொழுதும் எளிதாயிருப்பதில்லை. ஆனால் சாமுவேல் பாரம்பரிய உயிலாக நமது அடையாளமாக இருக்க மட்டும் பழிகளை பார்க்கிலும் கீழ்ப்படைதல் அடுக்காட்டிகளின் நினைத்தும் பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படைமையான இறுதி விளைவை சிறப்படியும் மரணமாகி கீழ்ப்படைதலின் வெகு மனம் விடுதலையும் நித்திய ஜீவனமாயிருக்கிறது என்பதை நினைக்கிறீர்கள். இயேசுவில் நாமும் சேவையின் பதிலை நடக்கலாம். மனிதர்களும் மத்தியில் அவர் ஊழியம் செய்யும் போது இயேசுவின் வாழ்க்கையை நன்மையும் ஒரு பிரகாசிக்கிற தேடம் விளக்கையும் போன்றது. சப்பானிகளையும் கால்களுக்கு பலத்தையும் குருடர்களும் கண்களும் பார்வையிலும் செவிடர்களும் காதுகளுக்கு கேட்கும் திறமையும் அவர் கொண்டு வந்தார். இயேசு ஜெபத்தின் பாதையில் நடந்தார். கர்த்தரின் ஜெபம் என நாம் அறிந்திருக்கிற அழகான ஜெபத்தை நமக்கு கொடுத்தால் எவ்வாறு ஜெபம் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். கெத்தசெமினியில் அவருடைய ஜெபத்தை யாரால் மறக்க முடியுமா? என்னுடைய சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது. பரிசுத்த வேதங்களில் காணப்படுகிற இரட்சகரால் நமக்கு கொடுக்கப்பட்ட பிற அறிவுகளை நமது விரல் நுனிகளில் இருந்து இருக்கிறது. அவருடைய மலை பிரசாங்கத்தில் இரக்கமுள்ளவர்களாயிருக்க, சாந்தனம் உள்ளவர்களாயிருக்க, நீதி உள்ளவர்களாயிருக்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாயிருக்க, சமாதானம் பண்ணுகிறவர்களாயிருக்க அவர் நமக்கு கூறுகிறார். நாம் கேலி செய்யப்பட்டாலும் துன்புறுத்தப்பட்டாலும் நமது நம்பிக்கைகளில் துணிவுள்ளவர்களாக நிற்க அவர் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மற்றவர்கள் அதை கண்டு பரலோகத்தில் இருக்கும் நம் பிதாவை மகிமைப்படுத்தும்படி நமது விளக்குகள் பிரசாகமாயிருக்கிற அவர் நம்மை கேட்கிறார். நமது சிந்தனைகளையும் செயல்களிலும் உலகத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி அவர் நமக்கு போதிக்கிறார். பூமியில் அல்ல, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது மிக முக்கியமான அவர் நமக்கு கூறுகிறார்.
In his parable of the talents, he teaches
அவருடைய ஊமைகளில் வல்லமையுடன் அதிகாரத்துடன் போதிக்கிற நல்ல சமாரியன் விவரத்தோடு நமது அண்டை வீட்டாரை நேசிக்கவும் செவிக்கவும் அவர் நமக்கு போதிக்கிறார். அவருடைய தாளந்துகளையும் ஊமைகளையும் நம்மை விருந்து செய்யும் கொள்ளும் பரிபூர்ணத்திற்காக முயற்சிக்கவும் அவர் நமக்கு போதிக்கிறார். காணாமல் போன ஆட்டுக்குட்டியின் உமையுடன் பாதையை விட்டு போவரையும் வழி தவறி போன்றவரையும் காப்பாற்றப்படி அவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதால், அவருடைய போதனைகளை பின்பற்றுவதால், அவருடைய பாதையில் நடப்பதால் கிறிஸ்துவது நமது வாழ்க்கையின் மையாக வைக்க நாம் முயற்சிக்கும் போது நாம் பெறுவதற்காக அவர் மறித்த அந்த நித்திய ஜீவனை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். அவருடைய ஒழுக்கத்தை ஏற்றுக்கொள்ள நமது தீர்மானத்தை அவருடைய சீஷர்கள் போலாகி நமது வாழ்க்கை முழுவதும் அவருடைய பணியை செய்யும் போது இதைவிட எந்த உயர்ந்த முடிவும் இல்லை, எதுவும் இல்லை. நாம் செய்கிற பிற தேர்ந்தெடுப்பும் அவரால் முடிகிறது, நம்மிடம் செய்ய முடியாது. இரட்சகரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற உண்மையாகவே முயற்சி அவருடைய பாதையில் நடந்ததை பற்றி நான் சிந்திக்கும் போது எனது மனதில் தயாராக இரண்டு பெயர்கள் வருகின்றன. நான் அறிந்த அவர்கள் கிறிஸ்துவை போன்ற தனிப்பட்ட அவர்கள் குஸ்டுவ மற்றும் மார்கரேட் கிழக்கு கனடாவுக்கு குடியேர்ந்த அவர்கள் ஜெர்மன் தேசத்தினர். நான் அங்கு ஊழிய தலைவராக ஊழியம் செய்யும் போது நான் அவர்களை சந்தித்தேன். ஆனால் அவர்கள் வீட்டிற்கு வருவர்களுக்கு எல்லோரையும் அவர்கள் போஷித்தார்கள். கல்வியிலும் பகட்டிலும் சிறந்த ஆண்களும் பெண்களும் இந்த தாழ்மையான படிப்பில்லாத தேவனின் ஊழியக்காரத்தை தேடி வந்து அவர்களுக்கு முன் மணி நேரத்தை அவர்களால் செலவிக்க முடிந்தது. அதிர்ஷ்டசாலிக்கென தங்களை எண்ணிக்கொண்டார்கள். அவர்களிடம் ஒரு வானகமும் தொலைக்காட்சி பெற்றியோ இல்லை. வழக்கமாக உலகத்தின் கவனத்தில் வருகிற எதிர்ப்பொருட்களும் அவரிடம் இல்லை. இருந்தும் அங்கிருக்க ஆவியில் பங்கேற்றும்படியாக விசுவாசம் அவருடைய வீட்டில் கதவை அடிக்கடி தட்டியது. அவருடைய வீடு பூமியில் ஒரு பிரகாசம். அவர்களின் ஒளி வீசிய ஆவி தூய்மையான சமாதானமாகவும் நன்மையாக இருந்தது. நாமும் அந்த ஆவியை கொண்டு இருக்கலாம். நமது இரட்சகன் பாதையில் நாம் நடக்கும் போது அவருடைய பரிபூர்ண எடுத்துக்காட்டை பின்பற்றும் போது அதை உலகத்துடன் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். உன் கால்நடையை நாட்டை சீர்தூக்கிப்பார் என்று எச்சரிக்கை நாம் நீதிமொழிகளில் படிக்கிறோம். நாம் அப்படி செய்யும் போது விசுவாசமும் இயேசு நடந்த பாதையில் நடக்க விருப்பம் நமக்கு வரும். நாம் பின்பற்ற வேண்டுமென நம்முடைய பிதா எதிர்பார்க்கிறார். ஒரு பாதையில் நம் இருக்கப்போ நாம் நமக்கு எந்த சந்தேகம் இருக்காது. நாம் செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு வடிவமாய் இரட்சகரின் எடுத்துக்காட்டு கொடுக்கிறது. அவருடைய வார்த்தைகளை ஒரு தவறாத வழிகாட்டுதலை வழங்குகிறது. அவரது பாதை பாதுகாப்பாய் வீட்டிற்கு நம்மை எடுத்து செல்கிறது. இது நமது ஆசீர்வாதங்கள் இருக்க நான் நேசிக்கிறேன், நான் சேவிக்கிறேன், நான் சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தால் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன்.
Beloved Heavenly Father,
எங்களுடைய அன்பான பரமபிதாவே, உலகமெங்கிலும் இந்த நாளிலே நாங்கள் எங்கள் நன்றியோடு நாங்கள் முன்னாடி வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்திக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை நாங்கள் எப்பொழுதும் கைவிட மாட்டோம். தீர்க்கதரிசியின் ஆசீர்வாதத்தை நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம். தலைவர் மான்சனுக்காகவும் அவருடைய ஆலோசகர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரம் எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் இப்பொழுது இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை செய்யவும் இயேசு கிறிஸ்துவை நன்றி செலுத்தவும் ஆசீர்வதியுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
This has been a broadcast of the 184th Semiannual General Conference of The Church of Jesus Christ of Latter-day Saints. Speakers were selected from the general authorities and general officers of the church. Music was provided by the Mormon Tabernacle Choir. This broadcast has been furnished as a public service by Bonneville Distribution. Any reproduction, recording, transcription, or other use of this program without written consent is prohibited.